कृष्ण कृष्ण हरे हरे,
हरे कृष्ण 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 हरे हरे,
हरे राम 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 हरे हरे,
हरे राम 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 हरे हरे,
हरे कृष्ण 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 हरे हरे,
हरे कृष्ण 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 हरे हरे,
हरे राम 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 हरे हरे,
हरे राम 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 हरे हरे,
हरे कृष्ण 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 हरे हरे,
हरे कृष्ण 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 हरे हरे,
हरे राम 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 हरे हरे,
हरे राम 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 हरे हरे,
हरे कृष्ण 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 हरे हरे,
हरे कृष्ण 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 हरे हरे,
हरे राम हरे राम 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 हरे
यत्र सर्गो मृषा द्वाम
ज्ञानासेन सदा निरस्तदुहकम् सत्यम् अहम् धीमहि प्रोजित कैतवोऽत्र परमो निर्मत्सराणाम् सकाम् वेद्यम् वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किम् वा परीश्वरः सद्योरुद्यभरुद्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिः रक्षणात् निगमकल्पतरोर्गलितम् फलम् सुखमुखात् भागवतम् रथमालयम् रथिता भुवि बालुकाः यम् प्रव्रजन्तमनुपेदमपेद कृत्यम् द्वैपायनोभिरहकातर आजुहाव पुत्रेऽपि तन्मयतया परवो अभिने दुःस्थम् सर्वभूतहृदयम् मुनिमानतोऽस्मि यस्त्वानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतिदिदीक्षतम् समोद्धम् संसारिणाम् करुणयाद पुराणधुह्यम् संव्यासूनुम् उपयामि गुरुम् मुनीनाम् नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपाप प्रणाशनम् प्रणामो दुःखदमनः तम् नमामि हरिम् सर्वम् गुरुरेव परम ब्रह्म गुरुरेव परम धन गुरुरेव परकामक गुरुरेव परायण गुरुरेव पराविद्या गुरुरेव परागति यस्मात् उपदेष्टासौ तस्मात् गुरुधरो गुरुः गुरुधन मेलान ब्रह्म गुरुरेव परम ब्रह्म गुरुरेव परम धन गुरुधान मेलान धनम ऐश्वर्य नींगाद உலகத்துல நம்ம அடையக்கூடிய மற்ற எல்லா விதமான தனமும் ஏதான ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம விட்டு நழுவிடுறது புண்ணியம் பாபம் கூட அனுபவிக்க அனுபவிக்க இல்லாமல் போயிடுறது ஆனா குருன்ற தனம் நம்மளை விட்டு போகிறது இல்லை நீங்காத செல்வம் இணைந்தேரோர் எந்தாவாயின் ஆண்டாள் சொல்றா போல இந்த குருன்ற ஒரு தனத்தை சம்பாதிக்க சரீர ஆரோக்கியத்தை சம்பாதிக்கிறோம் சரீரத்துக்கு தேவையான வஸ்துக்களுக்காக தனம் சம்பாதிக்கிறோம் இதெல்லாம் விடபெருச்சு மனுஷரீரம் அடைஞ்ச உடனே குருவை சம்பாதிச்சு அப்போதைக்கு இப்போது மற்ற எல்லாத்தையும் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ குருவை சம்பாதிச்சு வச்சுக்கணும் குச்சேரர் பார்த்தோம் அப்படின்னா பெருசா வேறொன்னு சம்பாதிக்கல குருவை சம்பாதிச்சுனா சாந்திமணியுடைய சிஷ்யன் சாந்திமணி ஆசிரமத்துல குருகுல வாசம் கிருஷ்ணனோட படிச்சவன் ஒரு தனம் சம்பாதிச்சு வச்சிருந்தார் அதுதான் பிரதானம் அதுதான் வசதி வேற எந்த தனமும் அவரிடத்துல இல்லை விஸ்வாமித்திர ராஜ்யத்தெல்லாம் விட்டார் கௌசிகனா இருந்தபோது யாரும் ஒண்ணும் பெருசா இல்லை பதவி இருந்தது அதனால எல்லாருக்கும் பயம் இருந்தது இவரால் தேவை இருக்கிறதுனால எல்லாருக்கும் அவரிடத்துல மரியாதை இருந்தது விஸ்வாமித்ரா ஆன பிறகு அவரிடத்துல தனம் இல்லை ராஜ்யம் இல்லை ஆனா வசிஷ்டன் குருவுடைய அனுகிரகம் பூரணமா இருந்ததுனாலதான் ராமனை அழைச்சிட்டு போனான் ஜோரா அவ்வளவு அழகா அயோத்தியாவுக்குள்ள வந்து அத்தனை பேருடைய பக்தியை தான் நீ ராமன் வாடா என் கூட சொல்லி அழைச்சிட்டு போய் கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததேன்னு ராமனே எழுப்பினார்னா வசிஷ்டன்ற குரு பலம் அழைச்சிட்டு போயிட்டா ராமச்சந்திர மூர்த்தி யாரும் தடுத்து நிறுத்த முடியலையும் குரு பலம். அதனால குருதேவ பரம் பிரம்ம குருதேவ பரம் தமம். விவேகானந்தர் இங்கிருந்து கிளம்பி போனாரு வெளிநாடுகளுக்கு, என்ன பலம் கையில என்ன தனம் வச்சிருந்தாலும் ஒண்ணும் இல்லை. அவர் ஆதரிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது, சரியாகவே சொன்னா ஆதரிக்கிறதுக்கு குருவை தவிர ஆளே. இங்கேருந்து போன சமயத்துல எத்தனையோ பாரத தேசத்தை சேர்ந்தவர்களே அங்க இருந்த, ஆனா விவேகானந்தருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது ஆள் இல்லை. அந்த சமயத்திலையும் இந்த சிகாகோ மாநாட்டில் நின்னார், அவருக்கு 2 நிமிஷம் தான் டைமே கொடுத்தார் பேசுறதுக்கு, அதுலயே நின்னார். அவர் பேச ஆரம்பிச்ச உடனே அவர் பாதி பேசிட்டே இருந்தா அவர் கேட்டுட்டே இருந்தார். ராமகிருஷ்ணன்ற ஒரு குரு பலம் வேற ஒண்ணுமே கிடையாது, கையில ஒரு தனம் இல்லை. போட்டு இருக்க வஸ்திரத்தோட கிளம்பி போனார். அவர் போகும்பொழுது யாருக்குமே விவேகானந்தர் தெரியாது, ஏதோ போனா யாரோ போறா. ஆனா வரும்பொழுது ராஜாதிராஜனாத்தான் பாரத பூமியில இறங்கினார். வரும்பொழுது நிஜமாவே அவ்வளவு சிரேஷ்டமா வரவேற்பு கொடுக்க, நிஜமாவே ரெட்கார்பெட் வெல்கம்னு சொல்றேன், அந்த மாதிரி ரத்ன கம்பளம் வெறிச்சு அவர் திருவடிகள்ல புஷ்பம் போட்டு அதி விசேஷமா அலங்காரம் பண்ணி ராஜ மரியாதையோட தான் பாரத தேசத்துக்குள்ளேயே விவேகானந்தர் நினைச்சார். ஏன்னா அந்த குரு பலம் வேற எந்த பலமும் அவரிடத்துல இல்லை, ஒரே ஒரு சக்தி குருதேவ பரம் தனம். ஆண்டாள் ரங்கன் அனுபவிச்சார், ரங்கன் தானே தனது பரிவாரங்களை அனுப்பினார், தானே தன்னுடைய ரத்னமயமான பல்லாக்குகள் அனுப்பினார், தானே தன்னுடைய கைங்கரிய பலர்களை ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு அனுப்பினான். அப்படின்னா ஆண்டாள் வில்லிபுத்தூருடைய அந்த வேதப்பிரான் பட்டர் பிரானுடைய சிஷ்யா இருந்த காரணத்தினால மட்டும்தான் துவாரகாதீசன் நீராக சரீரத்தோடு அப்படியே ஆனந்தமா சீகரிச்சான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயத்ததின்னு சொன்னவன் ஸ்ரீயையும் அவ்வளவு அழகா புதிச்சுட்டான் அனுபவிச்சுட்டான். அப்படின்னா இந்த மீராவுடைய சரீரம் ஆத்மா இந்திரியம் பிராணன் மனசு எல்லாமே குருபலத்தை நிரம்பி கிடந்து பகவான் நுழைஞ்சிட்டான். குருபலம் குருரேவ பரம் தனம், குருரேவ பரம் பிரம்ம, குருரேவ பரம் தனம், குருரேவ பரக்காமக. ஒருதான ஒரு இடத்துல அதிகமான ஆசை வேணும்னு சொல்றோம், குருவை தவிர வேற இடத்துல அதிகமான ஆசை வேண்டாம் அப்படின்னு தான் உபனிஷதம் சொல்றோம். குருரேவ பரக்காமகம், மேலாக அடையத்துக்கு ஆசைப்பட வேண்டிய வஸ்து சத்குரு தானம். ஏன்னா அந்த வஸ்துவை அடையாததுனாலதான் புனரபி சரணம் புனரபி மரணம் புனரபி சரணி ஜடரே சரணம். அந்த வஸ்துவை அடைஞ்சவாருக்கு அந்த தொந்தரவு கிடையாது. அவ எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சிட்டியில இருந்தாலும் ஜெயிச்சுட்டேதான் இருப்பான். சித்திரகேது உபதேசம் வாங்கின்றான், ராஜனா இருந்தபொழுதும் ஜெயிச்சான், கந்தரவனா ஆன பொழுதும் ஜெயித்தான், விருத்ராசுரனான பொழுதும் ஜெயிச்சான், தோக்கவே இல்லை. அப்ப கூட பிரியம் பிரியே விஷிதம் விஷன்னா மனோரவிந்தாஷ விதிருஷதே துவாம்னு சொல்லி ஆச்சரியமா இந்திரனோட யுத்தம் பண்ற சமயத்துல சரீரத்துடைய 2 கை 2 கால் எல்லாம் வெட்டி படாத பாடுபட்டு சரீரம் நொந்து போய் கிடக்கிற சமயத்துல கூட தன் கூட்டம் எல்லாம் இவனை விட்டுட்டு தனியா ஓடி போய் உதாசீனப்படுத்தின சமயத்துல கூட விருத்ராசுரர் தனியா நின்னா இந்திரனையும் ஜெயிச்சான், இந்திரனையும் விழுங்கினா, அவன் சரீரத்தை வெட்டின பிறகு கூட இந்த ஆத்மா கிளம்பி அவ்வளவு விசேஷமா அலோகம்னு சொல்லும்படியா யாருக்கும் தெரியாததான வைகுந்தத்துல போய் கலந்ததுன்னா நாரத மகர்ஷியுடைய குருபலம் ஜெயிச்ச. குருதேவ பரக்காமக, மேலான காமம். அதாவது மேலான காமம்னா அடையறதுக்கு ஆசைப்பட வேண்டிய வஸ்துக்குள்ள தலையாயது குரு. அதுக்கப்புறமான மத்த எல்லாமே வரதான், முதல்ல குரு, அதுக்கப்புறம் பகவான், அதுக்கப்புறமா தான் எல்லாமே வரது அப்படின்னு தெளிவா சொல்றோம். குருவை பகவானுக்கு சமமா நினைக்கலாமோ நம்ம சொல்றோம், வைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்றோம், சேர்த்து பகவானுக்கு சமமா நினைச்சு குருவை கேவலப்படுத்தப்படாது, பகவானுக்கு மேல கொண்டு வச்சிருவோம்னு தான் பேசுறேன். தேவ மத்தடியேன் குருகூர் நம்பி பாதி நின்றுசை பாடித்திரிவனையே முதலியாரதான் சொல்றார், எனக்கு வேற தெய்வம் வேண்டாம், என் அம்மாழ்வார் போதும், என் சபகோபன் போதும், என் காரிமாறன் போதும், வேற யாரும் வேண்டாம், என் பராங்குசன் போதும் அப்படின்னு தான் சொல்றார். அதனால குருரேவ பரக்காமக, குருரேவ பாராயணம். குருவத்தான் சதா சர்வதா சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும், பேசிட்டே இருக்கணும். குருரேவ பராவித்யா, உலகத்துல பெரிய படிப்பு எது, MBA படிக்கிறதா, இன்ஜினியரிங் படிக்கிறதா, டாக்டர் படிக்கிறதா, லாயர் படிக்கிறதா, ஒரு 10-15 டிகிரியை வாங்கி பின்னாடி இப்படி போட்டுக்கிறதா, குருவை படிக்கணும். குருவை நல்லா படிச்சுட்டோம்னா அதன் பிறகு உலகத்தை படிக்கிறது எதுவுமே இல்லை. ஜென்மாதி அத்தியகன்னு எந்த வஸ்து எல்லா இடத்துலயும் குழப்பமா முக்கியமா மறைஞ்சு கிடக்கிறதோ அந்த வஸ்துவை புரிய வைக்கிறதுனால குருவை படிக்கிறது ரொம்பவே கஷ்டம். கிருஷ்ண விஷயத்தை கூட படிச்சு முடிச்சுடலாம். இதுதான் கிருஷ்ணலீலா, இதுதான் நாராயணியம், இதுதான் கிருஷ்ண கருணாமிரதம், இதுதான் வித்ய பிரபந்தம், எல்லாம் படிச்சு முடிச்சுடலாம். ஆனா குருவை படிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்ல. குருவே பராதித்தம், பிரகல்லாதனும் முடியல, துருவனும் முடியல, நாரத மகரிஷினாலையும் முடியல, வேத வியாசனாலையும் முடியல, சுகபிரம்மத்தினாலையும் முடியல, பரிஷித் மகாராஜனாலையும் முடியல, 30 கோடி தேவர்களாலையும் முடியல. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் கூட பண்ணி முடிச்சிடலாம், விஷயத்தை சேர்த்தியே கிடையாது. சமையல் பண்றது பெரிய காரியம் இல்லை, குடும்பத்தை காப்பாற்றுறது பெரிய காரியம் இல்லை, தனம் சம்பாதிக்கிறது பெரிய காரியம் இல்லை, வீடு கட்டுறது பெரிய காரியம் இல்லை, குடும்பத்தை பாலனம் பண்றது பெரிய காரியம் இல்லை. குருவை உள்ளபடி புரிஞ்சுக்கிறது தான் பெரிய காரியம். குருவே பராவித்யா, குரு என்ன சமயத்துல என்னவா இருக்கா புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா புரிஞ்சுட்டோம்னா ஜெயிச்சுட்டோம். குருவே பராவித்யா மேலான படிப்பு. ஸ்ரீரங்கம் எப்படி, ரங்கநாதன் எப்படி அப்படின்னு கேட்டா கடகடம் மகாத்மியத்தை சொல்லிடலாம். உடுப்பி கிருஷ்ணனுடைய மகாத்மியம் என்னன்னு கதா கடகடம் சொல்லிடலாம். ஆனா குரு மகாத்மியம் இனி வரைக்கும் முடியல. 1000 நாள் கொண்ட ஆதிதேசன் கூட தோத்து போகக்கூடிய ஒரு இடம் குரு மகாத்மியம். 30 கோடி தேவர்களும் குரு பலத்தினாலதான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதற்கொண்டு எல்லா காரியத்தையும் பண்றான்னு சொல்லி குரு கீதால சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொன்னார். குரு தத்துவம் அவிஜ்ஞாய சர்வம் வியர்த்தம் பவேத், எல்லாமே வியர்த்தம் தாண்டி ஏ பார்வதி குரு தத்துவத்தை புரிஞ்சுக்கலன்னா அவன் அவன் இல்ல, அவனுக்கு எதுவுமே இல்லை, அதுதான் சத்தியம். அதனால குருதேவ பராவித்யா, குருதேவ பராகதி. எங்க போய் விழருது, யார் கதி? பஞ்சமகா பாதகமே பண்ணி தொலைச்சாலும் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு ஆள் யார் இருக்கானா? சத்குருநாதி ஒருத்தர்தான். யாருமே கிடையாது. சத்குருவோ என்ன காப்பாத்துங்கோ அப்படின்னா நிச்சயமா காப்பாத்திடுறான். என்ன பார்த்தா கத்திர பந்துவும் அன்றே பராங்கதி கண்டு கொண்டான். மூன்றெழுத்துடைய பெயரால் மொய்த்த வந்தினையில் நின்று மூன்றெழுத்துடைய பெயரால் கத்திர பந்துவும் அன்றே பராங்கதி கண்டு கொண்டான். கோவிந்தான்ற ஒரு திருநாமத்தை சொல்லி கத்திரபந்துன்ற மகாபாவி கூட நல்ல கதி அடைஞ்சான்னா அந்த மகாபாவிக்கு தைரியமா கோவிந்த நாமத்தை உபதேசம் பண்ண அந்த ரிஷி காலம். இல்லைன்னா கத்திரபந்துவுக்கும் கோவிந்த நாமத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நமக்கு என்ன பிறக்கும் பொழுது கிதஹரி வந்த மகாபிரபு மாதிரி ராதா நாமம் வந்து ஒண்ணும் கிடையாது. இல்லாடி ஷியாம நாமம் தான் வருதா, கிருஷ்ண நாமம் தான் வருதா, மராமரம்னு பத்மாகரன் சொன்ன மாதிரிதான் வருமா? ஒண்ணும் இல்ல. குருபலம் இருந்தா பகவன் நாம சங்கீர்த்தனத்துல ஒரு ருச்சி சொல்லணும்னு ஒரு ஆசை. அச்சோ இன்னைக்கு நாம ஜபம் பண்ணலையே மனசு கடந்து அடிச்சுக்கிறதுனாலும் குரு கிருப இல்லாடி மனசு கடந்து இதனால என்ன ஆச்சு? நாம ஜபம் தானே ஜபிக்கல, சாப்பிடலன்னா உடம்பு கலச்சு போகும். நாம ஜபம் ஜபிக்கலாம் என்ன பெரிய நஷ்டம் வந்துடும் மனசு ஏமாத்து. ஐயோ நீ நாமஜபம் பண்ணாம நேரத்தை வீணடிச்சு தொலைச்சுட்டேனே, 2 மணி நேரம் பகவான் மறந்துட்டேனே, ஐயோ மனசு கடந்து அலையிறது அப்படின்னா குரு அதே நாமஜபத்தை விட்டுடாதே 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 அந்தரியாமியா இருந்து தூண்டாரோ அப்பப்ப நாமஜபம் பண்ணணும், மறந்து போயிட்டோம், அனாவசியமா மனசு கடந்து அலைஞ்சது, அகம்பாவத்துல இருக்கும், மமகாரத்துல இருக்கும், இதுல இருந்து மீண்டு வெளில வரணும்னு குரு சொன்னால் ஒழிய குருதேவ பராகதி. வேற கதி இல்லை, குருதான் கட்டி. வேதவியாசருக்கே நாரதன் குருவுடைய காலில் விழுந்து எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, பயமா இருக்கு, பாரமா இருக்கு, ஆத்மா தெளிவடையல, பிரசன்னமா இல்ல, வழி சொல்லுங்கன்னு கேட்க பாகவதம் எழுதுன்னு சொன்ன பிறகுதான் மனசாந்தி. வேதத்தை நாளா பிரிச்சு மகாபாரதம் எழுதி அவ்வளவழகா தபசு பண்ணி சுகபிரம்மத்திய பிள்ளையா அடைஞ்சும் கூட திருப்தி அடையாத மனசுக்கு குரு சொல்லி பாகவதம் எழுதின பிறகுதான் ஆத்மசாந்தி. அவளுக்கே அப்படின்னா சம்சாரிகளுக்கு வேற கதி கிடையவே கிடையாது. குருதேவ பராகதி, வெட்டி போட்டாலும் குருதான் கதி, தள்ளியே விட்டாலும் குருதான் கதி, உதாசீனமே படுத்தி துவச்சாலும் குருதான் கதி, உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, குருவே தன்வாயால சொன்னாலும் கூட உன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அங்கதான் நமக்கு கதி, வேற கதி கிடையாது, வேற கதி கிடையாது. முதலியாண்டான் அப்படிதான் பஞ்சார். தன்னுடைய ஒரு சிஷ்யன் என்னமோ ரொம்ப அட்டகாசம் பண்ணா அடி அடி அடிக்கிற அடிக்கிறார் உதைக்கிறார். மகாஞானி சதுர்வேதி என்ன விஷயம் தெரிஞ்ச பிரம்மஞானி சுவாமி ராமானுஜனுடைய சிஷ்யர் காம குரோத லோபங்கள் எல்லாம் ஜெயிச்சார். இந்த குரு இந்த சிஷ்யனுடைய அட்டகாசம் தாங்க முடியாம பலான் பலான் அரைஞ்சு அடி அடி அடிச்சு உதச்சு கழுத்த பிடிச்சு தன் வீட்டில வெள்ள தள்ளி விட்டுட்டான். தள்ளி விட்டு கதவை சாத்தி உள்ள வந்துட்டான். அவரிடத்துல நின்று தேசத்துக்கு யாருக்கும் தைரியம் இல்லை, ரெக்கமெண்டேஷன் மன்றத்துக்கு யாருக்கும் சுத்தமா ஆகியே இல்லை. தண்ணியும் சேர்த்து வெள்ள தள்ளிவான் பயம். பகவானிடத்துல கூட ரெக்கமெண்டேஷன் சொல்ல முடியாது, குருவிடத்துல ரெக்கமெண்டேஷன் போயாச்சு முடிஞ்சு போகும். குருவே கிருபை பண்ணால் ஒழிய வேற யாராவது ரெக்கமெண்டேஷன் பாவம் அவா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா முதல்ல சொல்றவாளுக்கு தான் உதவு, ரெக்கமெண்டேஷன் பண்றவாளுக்கு தான் உதவு. ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்த குழந்தைகள் எல்லாம் பக்கத்து பக்கத்துல உட்காந்துருச்சு, ஏதோ ஒன்று ஹோம்ஒர்க் பண்ணு டீச்சர் அடிக்கிறான்னா பக்கத்துல குழந்தை டீச்சர் இனிமேல் அடிக்காதீங்க அப்படின்னு இதுக்கு சேர்ந்து விடும். ஏன்னு கேட்டா நீ உன் கதைய பாரு, நீ உருப்பட வழிய பாரு, அவன் உருப்பட வைக்கிற வழி எனக்கு தெரியும், நீ பேசாதேன்னு. அந்த மாதிரி குருவிடத்துல பகவான் கூட ஐயோ நான் ரெக்கமெண்டேஷன் வரமாட்டேன்னு விழுந்து சரிய பயந்து நடுங்கிறான். குருவிடத்துல ரெக்கமெண்டேஷன் வேண்டாம் வேண்டாம் வந்தே வேண்டாம் தான் சாமின்னு குருவிடத்துல ரெக்கமெண்டேஷன் போகிறதுக்கு தெய்வமே நடுங்கிறான். அந்த மாதிரி இந்த குரு தள்ளி வந்துடா முதலே ஆண்டான். அத்தனை விசேஷமா அத்தனை சிரேஷ்டமா. அடுத்த நாள் ஆயாச்சு, சாப்பிட உட்காரும்போது கேட்கிறாரா எங்க அவன் என்ன பண்றான் அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்கிறாரா. அப்பா வாழலாம் சொல்றான், வாச திண்ணையில படுத்துட்டு கிடக்கிறார் அப்படின்றான். அடிச்சு துரத்தியா சொன்னா வெள்ள அனுப்பியா சொன்னா மறந்து தொலைய வேண்டியதானே மறக்க, அதுதான் குரு மனசு, அதுதான் குரு மனசு. அது கல்லுக்குள்ள ஈரம், வெள்ள கல்லு தான், பயங்கரமான கல்லு, அசரவே அசராது, உளி கொண்டு கூட செதுக்க முடியாத ஒரு கல்லு. என்னதான் பனிப்பாறைதான், பனிமலைதான், நெஞ்சிலே அடிச்சாலும் உருகாத பனிமலை தான், இரும்பு தான். ஆனா அதுக்குள்ள ஓரத்த சின்னதா ஒரு ஈரம் உண்டு. அப்ப கேட்கலாம், சாப்பிட உட்கார்ந்தவர் கேட்டுட்டா வழியிலதான் படுத்துட்ட கிடக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே சாப்பிட உட்கார்ந்தவர் எழுந்துட்டான். சாஸ்திரம் சாப்பிட்டவர்கள் எழுந்துட்டாது, எழுந்திருக்க கூடாதுன்றது தர்மம். ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல சாஸ்திரம் மீறல்கள் இருக்கான். அந்த மாதிரி எழுந்தா நேர வெள்ள வந்தா ஒரு முறை முறைச்சா இடுப்புல கைய வச்சிருந்தா எதுக்கடா இந்த அழிச்சாட்டியம் பண்ணி தொலையற, நான் தான் அடிச்சு உதச்சு வெள்ள தள்ளி விட்டவன், இந்தியா போய் தொலைய வேண்டியதுதானே அப்படின்னு. அவரே அவர் ஓடி வந்து திருவடியை பிடிச்சிருந்தார், அடிச்சு உதச்சு வெள்ள தள்ளி விட்டாலும் எங்க இருக்கேன்னு கேட்டு வந்து பாக்குறீங்க, இந்த காருண்யத்துக்காகத்தான் போக மாட்டேங்கிற பொம்மை விட்டா வேற கதி இல்லைன்னா. அடிச்சு உதச்சு வெள்ள தள்ளி ஆச்சு உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லையே, தள்ளி விட்ட சமயத்துல கூட சாப்பிட உட்கார்ந்தவர் வெள்ளை எழுந்து வந்து எங்க இருக்காங்க ஏது இருக்கான்னு கேட்டு இவ்வளவு நேரம் எனக்கு ஒரு மரியாதை கொடுத்து இங்க நின்னு வேண்டாங்க இருந்து அழிச்சாத்தியம் பண்ணி தொலையறேன்னு உரிமையோட கேட்கிறாள. இந்த உரிமை வேற யார் என்னிடத்துல பண்ணுவா, வேற யார் பண்ணுவா, வேற யாருக்கு இந்த அளவுக்கு என்னிடத்துல ஒரு பிரீதி இருக்கு, காருண்யம் இருக்கு. அந்த காருண்யம் தான் போக முடியலேன்னு. சரி வாடாபையே உள்ள அழிச்சிட்டு உட்காருன்னு சாமி குரு சத்தியம் நிஜமாவே. குரு சர்வசிரேஷ்டம், குருரேவ பரம்பிரம்ம, குருரேவ பரம்தனம், குருரேவ பரக்காமக, குருரேவ பராயம், குருரேவ பராவித்யா, குருரேவ பராகதி, யஸ்மாத் தத் உபதேஷ்டாஸௌ தஸ்மாத் குருதரோ குரு. இந்த பரபிரம்மத்தையே உபதேசம் பண்றதுனால குரு அவ்வளவு சிரேஷ்டம். ஒரு சந்தர்ப்பத்துல நஞ்சி அஞ்ச ஒரு மகாத்மா கேட்டுட்டார் பராசரபத்தில பார்த்துட்டு, எனக்கு கதி யாரு? அதே பராசரபத்தில் சொன்னா யாரு, ரங்கநாதன் தான், வேற யாரும் கிடையாதுராப்பா, ஸ்ரீரங்கநாதன் தான் உனக்கு ஒரே கதி. அப்படியா பரம சந்தோஷம் சொல்லி முடிச்சுட்டார். கொஞ்ச நேரம் சும்மா இருந்தார், அவர் சிரிச்சுட்டே சொன்னார், அவன் கத்தின்னு நான் சொல்றதுனால நானும் உனக்கு கதி அப்படின்னு. அவன் கத்தி உனக்கு சொல்லி தரணும்னு, அதனால நான் தான் உனக்கு கதின்னு முடிச்சுட்டான். ஆச்சரியம் இந்த குரு வைபவம். அந்த குரு வைபவத்தை யார் யாரோ சொல்றோம், கிருஷ்ணனே சொன்னான் அப்படி இருக்கும். கிருஷ ணம் வந்தே ஜகத், கிருஷ்ணனை தவிர வேற யார் குரு வைபவத்தை, குரு மகாத்மியத்தை சொல்ல முடியும்? வேற யார் கந்த பலம் இருக்கு, அதனாலதான் ஏதாவது கந்தம் அத்தனை அழகா இருக்கு. அவ்வளவு அழகா பகவான் ஆச்சரியமா, அவ்வளவு விசேஷமா. சத்குருமார்களுடைய பிரபாவம் நம யோகீஸ்வர கீதை முதற்கொண்டு எல்லாத்தையும் கிருஷ்ணன் சொல்றான். உட்கார்ந்து உத்தவருக்கு சகா, சகாவுக்கு தன் தன்னுடையதான பிரபாவத்தை சொல்லப்படாதா, அர்ஜுனன் கூட அவ்வளவு அழகா சொல்லலாம், எனக்கு எல்லாம் தெரியுதா உனக்கு ஒண்ணும் தெரியாத பகுமூனி ஜன்மான் தவசாசன் இத்தனையும் சொன்னவன் புத்தவருக்கு சொல்லும் பொழுது மட்டும் மத்தவா சொன்னா மத்தவா சொன்னா அவளுக்கு சொன்னான்னு பேசுறான். அதனாலதான் பகவத்கீதையை காரணம் உத்தவகீதை சில சமயங்கள் ஆச்சரியமா விசேஷமா இருக்கு. இடங்களில் பார்த்தோம்னா பாகவத சப்தாகத்தை கூட ருக்மிணிகள் அனுப்புறம் முடிச்சிடும், அதுக்கு மேலே யாரும் போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டால் ஏகாச சந்தம் தனியாக அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம், இது கூட்டத்தோட கூட்டமா அப்படி சேர்த்து வச்சு அனுபவிக்க முடியாது. நிறுத்தி நிதானமா பார்த்து 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 அனுபவிக்க வேண்டியதான ஒரு விஷயம். 10 மாசம் குழந்தைய பயிற்சில சமந்து அதன் பிறகு வெற்றி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சி அனுபவிக்கிறா போல ஒரு விஷயம் ஏகாதச. அதுல பகவான் ஆச்சரியமா உத்தவருக்கு பரமானந்த ரகசியம் பரபிரம்ம ரகசியம் ஆத்ம தத்துவம் எல்லாத்தையும் சொல்றான். ஆனா தான் நேரடியா சொல்லல, முன்னாடி இந்த குருக்களுக்கும் இந்த சிஷ்யனுக்கும் நடந்த சம்வாதம், இந்த சிஷ்யனுக்கும் அந்த குருவுக்கும் நடந்த சம்வாதம், அதனால அதை சொல்றேன்டா அப்படின்னு சொல்றான். உத்தவர் கூட கேட்கிறார், கிருஷ்ணா எல்லா விதத்திலையும் தீனனா இருக்கேன், நீசனா இருக்கேன், அதமனா இருக்கேன், ஒன்ன விட்டா வேற கதி இல்லை நரசகா மனுஷாளுக்கு சக்கா நீதேனாப்பா, ஒன்ன விட்டா வேற கதி கிடையாது, அதனால நரசகாம் துமகம் சரணம் பிரபத்தியே திருவடியில சரணாகதி பண்ணிட்டேன், நீ சொல்லு நீ என்ன சொல்றியோ நான் கேட்கிறேன், எதனால ஆத்மா பிரசன்னமாகுமோ அதை சொல்லு நான் கேட்கிறேன், எதனால உன் கீர்த்தி உன் பெருமை பக்தாளுடைய வைபவம் புரியுமோ அதை சொல்லப்பா நான் கேட்கிறேன், பாகவத தர்மத்தை சொல்லு, பாகவத ரகசியத்தை சொல்லு, பக்தாளுடைய மகாத்மியத்தை சொல்லு, பக்தாளுடைய மனசை சொல்லு, பக்தர்கள் வாழ்க்கையை பார்க்கிற முறைய சொல்லு. எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒவ்வொருத்தரும் அவாவா மனசுக்கு தகுந்தா போல வாழ்க்கைய விதவிதமா விதவிதமா பார்க்கணும். ஒரே சூரிய கிரகணம் தான் சந்திர கிரகணம் தான், ஆனா விஞ்ஞானி பார்க்கிற பார்வை வேற, சனாதனமான ஹிந்து தர்மத்துல அந்த புண்ணிய காலமா பார்க்கிறவாளுடைய அபிப்பிராயம் வேற, சாதாரண குழந்தைகள்னா சூரிய கிரகணம் இன்னைக்கு லீவுனா அதுங்களுக்கு அபால இன்னைக்கு லீவு இவ்வளவுதான், சூரிய கிரகணத்துல அவளுக்கு லீவுன்றதை தவிர வேற ஒரு பெரிய பிராதான்யம் கிடையாது. கர்மானுஷ்டங்கள் பண்றவாளுக்கு இது புண்ணிய திதி, அதனால ஒழுங்கா ஆச்சரியமா நம்முடைய தர்மத்தை பண்ணணும். அபாவா மனசுக்கு தகுந்தா போல அவளோட பாவத்துக்கு ஏதா போல அர்த்தம் மாறுறா போல, அப்பா இந்த வாழ்க்கைய பாகவதர்கள்லாம் எப்படி பார்க்கறா, பக்தாள்லாம் எப்படி பார்க்கறா, எல்லாத்தையும் சொல்லுடான்னு சொல்ல எம்பெருமான் ஆச்சரியமா அதி விசேஷமா சொல்றான். உத்தவர் நடந்தப்பா ஒரு கால் இருக்கிற மாதிரி ஜந்துக்கள், 2 கால் இருக்கிற மாதிரி ஜந்துக்கள், 3 கால் இருக்கிற ஜந்துக்கள், 1, 2, 3 சதுஷ்பாதக, 1 கால் 2 கால் 3 கால் 4 கால் இருக்கிற மாதிரி நிறைய ஜந்துக்கள் இருக்கு. அது மாதிரி பகுபாதக நிறைய பாதகம் இருக்கா, நிறைய கால்கள் இருக்கு, 8 கால் பூச்சி இந்த மரவட்டைக்கெல்லாம் பார்த்தா கொத்த 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 கால் இருக்கும், அந்த மாதிரி நிறைய கால் இருக்கிற ஜந்துக்கள், காலே இல்லாத ஜந்துக்கள், பாம்புக்கெல்லாம் கால் கிடையாது, இந்த ஊற பல வஸ்துக்களுக்கெல்லாம் அம்மன் புள்ளதுக்கெல்லாம் கால் கிடையாது, இந்த மாதிரி அநேக விதமான சரீரங்கள் என்னால சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு, 84 லட்சம் விதமான சரீர பேதங்கள், அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது எது தெரியுமா, மனுஷ ஜந்து. பகவான் சொல்றான் பௌருஷேனே பிரியாக, எனக்கு இந்த நர ஜந்துவை ரொம்ப பிடிக்கும், 2 கால் ஜந்து இருக்கு, இந்த ஜந்துவிடத்துல எனக்கு என்னமோ ஒரு விசேஷமான பிரீத்தி உண்டு. ஏன்னா இந்த ஜந்துக்கு சிந்தனா சக்தின்னு ஒண்ணு இருக்கு, அந்த சக்தியை கொண்டு இந்த ஜந்து என்ன அடைய முடியும், என்ன அடையறதுக்கு ஏதுவா இருக்கிற சரீரத்துல எனக்கு பிரீத்தி. கேட்கும் பொழுது உத்தவர் கண்கள் ஆனந்த பாஷம் வழியாக, பிரபு பரம பாக்யம் தான் ஜந்துனா நவகுரு வாஸ்தவம் தான் சங்கரர் சொன்னான்னா அனுபவிச்சு சொன்னார். கிருஷ்ண வாக்கியத்தை அஸ்திவாரமாக கொண்டு கிருஷ்ணனுக்கே பிடிச்சிருக்கே, இந்த சரீரத்தை வீணடிச்சிடாதீங்கோ, இந்த சரீரத்தை நஷ்டப்படுத்திடாதீங்கோ, கோடி ஜென்மா சுகிருதம் மனுஷ சரீரம் கிடைச்சிருக்கு, அதனால விட்டுடாதீங்களோ கதறான் பிரகல்லாதம் கொண்டு எல்லாருமே அதுதான் கதறா, ரொம்ப விசேஷம், விட்டுடாதீங்கோ விட்டுடாதீங்கோ விட்டுடாது, சர்வசிரேஷ்டமானது மனுஷரீரம், அவ்வளவு சிரேஷ்டம் துர்லபம் மனுஷம் ஜென்ம ததபி அத்ருவம் அக்ஷரம், ரொம்ப துர்லபம், சில நேரத்தில் இல்லாத வேடம், ஆனா பிரயோஜனம் தரக்கூடியது மனுஷரீரம், அதுல அவ்வளவு சிரேஷ்டம். நீ கேட்டா போல எது மகாராஜா அவதூத ஒரு பிராமணரிடத்துல கேட்டா அவர் ஆச்சரியமா அவர் வாழ்க்கையில பார்த்து தெரிஞ்சின்ற தான் ரகசியங்களை சொன்னார், அதை சொல்றேன்டா உத்தவா நீ கேளு, பகவான் எவ்வளவு ஆச்சரியம் பாருங்களோ, யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் லிஸ்ட் போர்டு வச்சிருந்திருக்கோம். அர்ஜுனனுக்கு பகவத்கீதை லிஸ்ட் வச்சிருந்திருக்கான், உத்தவர் கவதூத கீதை லிஸ்ட் வச்சிருந்திருக்கான், கோபிகளுக்கு ராசக்கீடன்னு ஒண்ணு வச்சிருந்திருக்கான், வசுதேவருக்கு அவனுடைய பிரத்யட்ச தர்சனம் சமஸ்புதம் பாலகம் அம்பு தேட்சணம் தரிசனம் வச்சிருந்திருக்கான் லிஸ்ட். யசோதைக்கு கட்டி போடுறதே பிரயோஜனமா வச்சிருக்கான், என்ன தவம் செய்தன யசோதா என்றும் நிறைய பரபிரம்மத்தை கட்டி போடுறதே அழகா வச்சிருக்கான். அக்ரூருக்கு தன் அழைச்சிட்டு போறதே தர்மமா வச்சிருக்கான், விக்ரனுக்கு தனக்கு கூழ் கொடுக்கறதே பிரயோஜனமா வச்சிருக்கான், கிருஷ்ண பிதாமகருக்கு சகசிரநாமம் ஜபிக்கிறதே தர்மம்னு வச்சிருக்கான். யார் யாருக்கு என்ன பங்கு உண்டோ எந்தெந்த காலத்துல கொடுக்கணுமோ அந்தந்த காலத்துல சமத்தா கொடுக்கணும். பகவான் என்னமோ சமத்து தான், பகு சமத்து, நம்ம தான் அசடி. அவன் கொடுப்பான்னு காத்துட்டு இருக்கிற அதுவே இல்லை. அவளுக்கு இதை கொடுத்துட்டானே, எனக்கு இதை கொடுக்கலையே. சகசிரநாமம் கோபிகள் ஜெபிச்சிருந்தா அழகா இருந்திருக்காரு, அசிங்கமா இருந்திருக்கு. பீஷ்மருக்கு நல்லா முரட்டு தாடி வச்சு ராசக்கு தாடி வரனா பாக்கிறது ரொம்ப கன்றாவியா இருந்திருக்கும். அங்கனா மங்கனே அந்தாய மாதவம்னு கோபிகளோட கிருஷ்ணா அழகா இருக்கும். முரட்டு தாடியை வச்சுண்டு வயசானதாத அப்பா ரொம்ப ஆட முடியாதா போண்ட, இப்படி பொறுமையா அசஞ்சு அசஞ்சு இப்படி ஆடலாண்டா ராசக்கீட கேட்கறதுக்கே நல்லா இருக்காது. அவர் உட்காந்து தேதி தேதிக்கம் ஜென்மனா அவரதுனா அந்த நடுங்கிற குரல்ல அது கர்ம கடோரமான கட்ட குரல பாடி இருந்தாருன்னா கோபியாஜன் யாரும் இன்னும் பாராயணம் பண்ணவே மாட்டேன். அதனால பகவானுக்கு தெரியும் யார் யாருக்கு எந்தெந்த அனுபவங்கள் உச்சிதம், அந்த அனுபவங்களை தான் அவன் கொடுப்பான். நமக்கு எந்த அனுபவம் நிச்சயமா கொடுப்பான். துருவனுக்கு அவ்வளவு அழகா என் சங்கத்துல தவறது தான் உச்சிதம். பிரகல்லாதனுக்கு அந்த அசுர பிள்ளைக்கு நரசிம்மனா வந்து அசுரத்தனமான ஒரு கிருபை பண்ணாதான் அவனுக்கு உச்சிதம். எனக்கு அசுர பிள்ளையோன்னு தேவேன் அப்படின்னு செய்வச்சார். அசுரத்தனமா முரண்டத்தனமா கீழி குறிஞ்சி அடிச்சு விளையாடா அவனுக்கு குஷி. அதுக்கேற்ற மாதிரி நரசிம்மமா அதனால யாருக்கு எது உச்சிதமோ அதைத்தான் பிரபு பண்ணிட்டு இருக்கான். எழுதுகணும், அதை அனுபவிக்கணும், அதுதான் சிரேஷ்டம். இந்த உத்தவருக்காகவே இந்த அவதூத கீதை நவயோகீஸ்வரர்கள் விஷயம் இதெல்லாம் பகவான் ரகசியமா அப்படியே வச்சுட்டே இருக்கான். எத்தனையோ பேர் இருந்தாலும் எவ்வளவோ பேர் தத்துவம் ஞானம் விசாரம் எல்லாம் கேட்க அங்கங்க கேட்டுட்டு தான் கிடக்கல. இந்த அவதூத கீதையை எங்கேயாவது பகவத்கீதையில சொல்லியிருக்கப்படாதா, என்னோட சொல்லியிருக்கப்படாது, இப்படி நடந்ததுதா, அவர் சொன்னாரா, ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறான். 125 வருஷம் அப்படி பத்திரமா வச்சுட்டு கிளம்புற சமயத்தை ஒரு உத்தவரை பிடிச்சு உட்கார வச்சுட்டு அவதூத கீதையை சொல்றேன்டா உத்தவா நீ கழுக. அப்ப எவ்வளவு நாள் இந்த கீதையை சொல்றதுக்காக உத்தவர் அவன் ஸ்மரிச்சிருப்பான், அது முக்கியம். கிளம்புற வரைக்கும் உள்ளுக்குள்ள புத்தி 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 வச்சிருக்கான். எந்த இடத்துல யாருக்கும் சொல்லாம, ரத்த வசுதேவருக்கும் இல்ல, சமந்த தேவகிக்கும் கிடையாது, வளர்த்த யசோதைக்கும் கிடையாது, மேகை மேதுரமம் பரம் மனபுகாம சமாள திருமயில் அச்சோ குழந்தை பயப்படுறதேன்னு கதறின நந்தகோபருக்கும் கிடையாது, ருக்மிணி விராட்டிக்கும் இல்ல, சத்யபகமாவுக்கும் இல்ல, 16100 பத்த மகிஷிகளுக்கும் இல்ல, அக்ரூருக்கும் இல்ல, விசுரருக்கும் இல்ல, பீஷ்ம பிதாமகருக்கும் இல்ல, குந்தி தேவிக்கும் இல்ல, திரௌபதிக்கும் இல்ல, தர்மனுக்கும் இல்ல, பீமனுக்கும் இல்ல, நகுலனுக்கும் இல்ல, யாருக்குமே ஒரு உத்தவன், ஒரே ஒரு உத்தவன் கிளம்புற சமயத்தை உட்காந்து சொல்லிட்டு போ பிடிக்கிறாள் ஆச்சரிய உத்தவ பக்தி. நம்மளா கிளம்புற சமயத்துல குழந்தைகள்லாம் பிடிச்சாங்க, ஏன் கிளம்புவோம் படிச்சு தர சும்மா இரு அப்படி கிளம்புவோம். நம்ம உத்தவர் பிடிச்சு நிக்க வச்சுடா கிருஷ்ணா சொல்லாம போயிடாரு, சொல்லிட்டு கிளம்பணும் சரியா. நீ சொன்னாலும் இல்லையே, அதுக்கப்புறம் யாருக்கணையவனே சொல்றான், நான் போனதுக்கு அப்புறம் களி அதிகமிச்சிருந்தா எல்லா பக்கமும் பாவங்கள் அதிகமா இருப்பாரு. உத்தவா இந்த லோகத்தை நீ சேராது, தனியா ஏகாந்தமா போயிடு, அழகா உட்காந்து பத்ரிகாசிரமத்தை தபசு பண்ணு, இந்த கூட்டத்தோட சேராத, 7 நாள்ல துவாரக காணாம போக போறது, யாதவ கூட்டம் எல்லாம் இல்லாம போக போறது, எல்லாம் பிளான் பண்ணிட்டேன், கிளம்புறேன், எல்லாம் முடிவு பண்ணியாச்சு, எல்லாம் தயார் பண்ணியாச்சு, கிளம்புறேன்ற சமயத்துல எல்லா வாஸ்தவம் திவ்ய சங்கல்பத்தை மாத்த என்னால முடியாது, ஆனாலும் ஏதான சொல்லிட்டு போயேன், அர்ஜுனனுக்கெல்லாம் சொன்னியோன்னு இப்ப சொன்னேன். இதே உத்தவத்தை பகவான் கேட்டிருக்கான், எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல உத்தவா ஹஸ்தினாபதிக்கு இப்ப போலாமா வேண்டாமா, நம்ம என்ன பண்ணலாம் சொல்லு, யுத்தத்தை கலந்துக்கலாமா வேண்டாமா நீ சொல்லு உத்தவா, இந்த கோபிகள் ரொம்ப அதான் என்ன பண்ண கருதா ஜெயி சொல்லமா. இத்தனை கேட்டான் கிருஷ்ணன், இவன் சக்காவா கேட்க உத்தவன் சக்காவா பதில் சொல்லிட்டு இருந்தா, அப்படியே சக்காவா ஏமாத்திட்டு போலான்னு பார்த்தான். உத்தவர் பார்த்தா கார்பண்ய தோஷம் அவன் விழுந்த மாதிரி நானும் விழுந்துட்டேன், எனக்கும் சொல்ல சமகம் சரணம் பிரபத்திய சரணம்னு விழுந்தாலுயே பயவாய் தொடங்க மாட்டேங்கிறான். சத்குருடா, ஞானத்தை குருடா, வைராக்கியத்தை குருடா, ரகசியத்தை சொல்லுடான்னு அவனை சத்குருன்ற ஒரு ஸ்திதியில வச்சு காலில் விழுந்தால் ஒழிய தத்துவ ரகசிய விசாரங்களை பேசறதே கிடையாது. அதுதான் கிருஷ்ண ரகசியம். அர்ஜுனன் சகாவா இருந்து பேசுற வரைக்கும் சகாவா பதில் சொல்லிட்டே இருக்கான், கிருஷ்ணா கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவக பிரச்சாமித்வாம் தர்ம சம்மூலதேதாஹ யஸ்யே யஸ்யாத் நிஷ்டிதம் ப்ரூஹிதம் மே சிஷ்யஸ்ய அஹம் சாதி மாம் த்வாம் ப்ரபன்னம் விழுந்த அசோச்சானந்த சோசஸ்வம் அதே மாதிரி உத்தவர் இப்ப கிருஷ்ணா நீ சத்குருநாதன்டா கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருந்தா நாதாசந்தா அரியேண்டா தத்ய பிரித்திய பரிதாரக பிரித்திய பிரித்திய பிரித்தியசிய பிரித்தியரா ரொம்ப அல்பமான ஜந்துடா எனக்கு எப்படி புரியுமோ அப்படி சொல்லுடா எதை எதை என் ஆத்மா பிரசன்னமாகுமோ இதுதான் ஆச்சரியம் பகவத்கீதை உத்தவ கீதையிலாம் ரெண்டு பேரும் அர்ஜுனனா இருக்கட்டும் உத்தவனா இருக்கட்டும் எனக்கு எது உச்சித்தம்னு உனக்கு நன்னா தெரியும் நீ சொல்லு உனக்கு தெரியும் என் ஆத்மா எதை கேட்டு திருப்தி ஆகும் எதை கேட்டு என் மனசு பிரசன்னமாகும் அதை சொல்லுன்னு சொன்ன உடனேதான் அவதூத விஷயமா எம்பெருமான் பேசா தன் குலத்துல வந்த எரு மகாராஜாவுடைய பெருமையை பேசுறான் நகுஷ மகாராஜாவுடைய புத்திரனுடைய பெருமையை பேசுறான் ஏதோ ஒரு மூலையில யாருக்குமே தெரியாம எது மகாராஜாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு அவதூதரை லோகத்துல இவன் பிரகடனம் எடுத்தான் யாருக்குமே தெரியாம தான் உண்டு தன் வாழ்க்கை உண்டுன்னு பைத்தியம் போல குழந்தை போல மூடன் போல முட்டாள் போல எதிரியுமே பட்டுதல் இல்லாத ஒரு பைராகி போல அலஞ்சிண்டு கடந்த ஒரு அவதூதர ஒரு எது மகாராஜா ஏதோ ஒரு காலத்துல எங்கேயோ பார்த்தா அவன் கேட்டா அவர் பதில் சொன்னான் முடிஞ்சு போயிடு அதுக்கப்புறம் யாருக்கு இந்த அவதூதரும் ஒருத்தர் இருந்தானே தெரியாது கிருஷ்ணன் சொன்னானோ அவதூதர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தா எது மகாராஜான்ற ஒருத்தன் கேள்வி கேட்டான் அப்படின்னு காண கிடைக்கிற அண்ணமாச்சாரியா சதாசிவ பிரம்மேந்திரன்லாம் அவ இருந்த காலத்துல பல பேருக்கு தெரியவே தெரியாது கால சங்கல்பத்தினால்தான் எல்லாரும் பிரகடனம் ஆகினான் அந்த மாதிரி ஒரு அவதூதரை பகவான் தன் பக்தனை அழகா உத்தவனுக்கு அவ்வளவு அழகா பிரகடனப்படுத்துறான் நிஜமாவே பகவானே பிரகடனப்படுத்தினாலுடைய பக்தால யாரும் தெரிஞ்சுக்கவே முடியாது நிஜமாவே நம்பாடுவான் ஒரு பக்தன் திருக்குறங்குடி சுந்தர பரிபூர்ண நம்பியினிடத்துல பக்தி கொண்டு அனுபவிச்சுருந்தான்றத வராகமூர்த்தியே சொல்லல தாயாரே கேட்கலன்னு எதுவும் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது பகவான் தான் பக்தாருடைய பெருமைய லோகத்துல பிரகடனப்படுத்தறான் அந்த மாதிரி அந்த அவதூதரிடத்துல எது மகாராஜா கேட்கிறா குழந்தை அவர் தன் வாழ்க்கையில அனுபவிச்சு எத்தனையோ விஷயங்களை குருவா ஏற்றண்டு அவர் உணர்ந்ததான் ரகசியங்களை சொன்னார் அவன் உனக்கு சொல்றேன்டா ரவி மகாராஜா அப்படி போகும்போது பாதுடான் அவதூத பிராமணரை அழகா சிரிச்சுன்னு இருக்கா பிரசன்னமா இருக்கா மனசு நிர்மலமா இருக்கு கல்மஷம் இல்லாம இருக்கு குழந்தை மாதிரி இருக்கா சைத்தியம் மாதிரி இருக்கா குழந்தை மாதிரி சைத்தியம் மாதிரின்னு அர்த்தம் வெட்கம் இல்லாம இருக்கா சங்கோஷம் இல்லாம இருக்கா ஸ்வய அபிமானம் இல்லாம இருக்கா ஒரு ஆயிரம் பேர் நடுவில் போய் ஒரு குழந்தைய ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைய அம்மனமா நிக்க வச்சாலும் அது பாதிக்கு அழகா கை கட்டினு விளையாடிருக்கும் நம்மள ஐயோ சீச்சி எத்தனை பேர் பார்க்காத ஷேம் ஷேம்னு சொன்னாதான் ஓ அப்படியா அப்படியே புரிய வச்சுக்கிட்டு வெக்கம்லாம் கிடையாது அந்த மாதிரி ஒரு குழந்தை பைத்தியத்துக்கும் பார்த்தோம்னா ஸ்வய அபிமானம் அது ஏதோ ஒரு இடத்துல இருக்கு புத்தி அந்த புத்தியில இருக்கிறதுனால தன் சரீரத்துல வஸ்திரம் இருக்கா பத்து பேர் தன்னை பாக்குறாள் என்ன நினைச்சுப்பாளோ ஏது நினைச்சுப்பாளோ அதெல்லாம் கவலை கிடையாது அவ பாட்டுக்கு சிரிப்பா ஆயிரம் பேர் நடுவில் இருந்தாலும் ஓட்டரா வாட்டி இப்படி இப்படி கையிடுவாள்னா சிரிக்கும் அவ தன்னை பத்தி என்ன நினைச்சுப்பா அந்த கவலையே கிடையாது தன்னை திட்டுவாளோ அடிப்பாளோ அந்த பயமும் கிடையாது அந்த மாதிரி இந்த அவதூத பிராமணன் ஆச்சரியமா இருக்கா எது மகாராஜா பார்த்துட்டான் ரொம்ப விசேஷமானவர் பிரசன்னமா இருக்கு எதுலையும் பற்றல் இல்லாம இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு உங்களை பாக்கிறது எப்படி இப்படி முடியறது ஏன்னா எல்லாருமே விஷய வாசனையில மாட்டிண்டு கிடக்கிற ஜந்துக்கள் அத்தை தின்று அங்கே கிடக்கிற கூட்டம் இந்த கூட்டத்துல இருந்து சகவாச தோஷம் வராம எப்படி இவ்வளவு தெளிவா இருக்கிறது ரொம்ப முக்கியமான காரியம் ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டோம் ஒரு பத்து நாள் யார் கூடயோ இருந்துட்டோம் அவளுக்கு என்னென்ன குணங்கள் உண்டு அது வராது தோஷங்களை தான் டக்கு டக்குன்னு வந்துடும் இந்த குணங்களை சீகரிக்க வரவே வராது இந்த குழந்தைகளே பார்க்கலாம் அது எங்க இருக்கோ எங்க போயிட்டுதோ ஒரு தோஷம் நல்லா கண்டுபிடிச்சோம் டக்கு டக்குன்னு பிடிச்சிருக்கு தெரியவா அவள் ஏதாவது ஊருக்கு போயிட்டு வந்திருக்கா அப்படின்னா அந்த தோஷம் சகவாச தோஷம் தானா லபிச்சிடும் அதுவும் சம்சார சாகரம் எல்லாம் மாயையில மாட்டிட்டு கிடக்கிற ஜந்துக்கள் இந்த கூட்டத்தில் இருந்துட்டு எப்படி இவ்வளவு தெளிவா இருக்க முடியல அதை கூட்டம் பாட்டு வந்த யாராவது ஒண்ணு ஏதானும் பண்ண அதையே பண்ணிட்டு அலையிற கூட்டம் யாராவது ஒண்ணு ஏதானும் சொன்னா அதையே நம்பிட்டு கிடக்கிற கூட்டம் இதுல எப்படி இவ்வளவு தெளிவா இருக்க இது எப்படி முடியறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களுடைய ஆனந்த ரகசியம் என்னன்னு கேட்டுக்கான். இளமை ரகசியம் கேட்கறா போல, வெற்றி ரகசியம் கேட்கறா போல, நீங்க பணக்காரானது எப்படி ரகசியம் என்னன்னு கேட்கறா போல, இத்தனை பேரை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற ரகசியம் என்னன்னு பல பேட்டி காண்றாள். அந்த மாதிரி அம்பளவழக ஆனந்த ரகசியம் என்னன்னு ஒரு யது மகாராஜா அவதூதரை பார்த்து கேட்டுட்டான். நீங்க எல்லாம் விதவிதமா ஒவ்வொருத்தரையா பார்த்து பார்த்து பேட்டி காண்றாள். இது எப்படி ஆச்சு, அது எப்படி ஆச்சு சொல்லுங்க அப்படின்றாளு. இதுவும் நம்ம சனாதனமான இந்து தர்மத்துல ஏற்கனவே நடந்து சொன்ன விஷயம். அந்த மாதிரி அவதூதரிடத்துல இந்த யது மகாராஜா கேட்டுட்டான். அப்ப அவர் சொல்றார், ஏ மகாராஜன், உலகத்துல காணக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் ஏதோ ஒரு பாடம் இருக்கிறாப்பா. அந்த வஸ்துக்கள் எல்லாத்துக்குள்ளேயும் தெய்வம் இருக்கு. ஒன்னா புரிஞ்சுக்கோங்க, தெய்வம் எல்லா வஸ்துக்கள்லயும் இருக்கு. அதனால எல்லா வஸ்துக்கள் மூலமா தெய்வம் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. சொல்லி கூட சந்தேகம் வேண்டாம். பல சந்தர்ப்பங்கள்ல அந்த வஸ்து அதுவா பார்க்கணும், அதுக்குள்ள அந்தரியாமியா தெய்வம் இருக்கு அப்படின்னு பார்க்க மாட்டேன். எங்கும் கண்ணன் புத்தி வரம் ஆடேங்க. இந்த புத்தி வரணும். பூமியாபோ அனலோ வாயு கம்மனோ புத்தி ரேவ அகங்கார இதீயம் மே பின்ன பிரகிருதி அஷ்டதா. பகவான் கீதையில சொல்றான், பஞ்சபூதங்கள் மனசு அகங்காரம் புத்தின்னு எத்தி விதமா என்னுடைய பிரகிருதி பரிமளிச்சு கிடக்கிறது அப்படின்னு தான் கீதையில சொல்றான். அதுவும் பாசம்னா தசம அவ்வளவு அழகா பத்தாவது அத்தியாயத்தை ஜோரா சொல்லும் பொழுது அர்ஜுனா எல்லாமே என்னுடைய வைபவம் தான், என்னுடைய விபூதி தான் அப்படின்னு சொல்றான். அதனால எல்லாத்துலயுமே தெய்வ சாநித்தியம் இருக்கு. எல்லாத்து மூலமாகவும் தெய்வம் பேசுறது நன்னா புரிஞ்சுக்கோங்க. தெய்வம் இப்படித்தான் நேரதான் வந்து பேசணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தெய்வம் எப்படி வேணாலும் பேசும். சத்தியம் கம்சன் தேவ ஜாஷன் போது கூட அசரீரி சப்தமா தெய்வம் பேசிட்டு அப்படின்னு தான் காண கிடக்கிறது. பல சந்தர்ப்பங்கள்ல தெய்வம் விதவிதமாக அத்தமாகத்தான் பேசறது சொல்லி கூட சந்தேகம் வேண்டாம். வேதவியாசர நேரடியா தெய்வம் பிரத்யக்ஷமா வந்து பாகவதம் எழுது அப்படின்னு சொல்லல. நாரத மகரிஷி மூலமா தூண்டிதான் அவ்வளவு அழகா தெய்வம் பேசி பார்த்தோம்னா ஸ்ரீரங்கத்துல அரையர் சேவை நடந்துருந்தது. சுவாமி ஆளவன் தான் ஆனந்தமா இந்த அரையர் சேவையை அனுபவிச்சுருந்தா. அப்ப அந்த அரையர் சேவை வித்ய பிரபந்தத்துக்கு நாட்டியம் ஆடிந்திருக்கிற அந்த அரையர் அவ்வளவு அழகா திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி வத்தியதான பாசங்களை பாடி நடமினோ நமர்களுள்ளீர், நடமினோ நமர்களுள்ளீர், நடமினோ நமர்களுள்ளீர்னு போங்கோ கிளம்புங்கோ திருவனந்தபுரம் போங்கோ திருவனந்தபுரம் போங்கோ திருவனந்தபுரம் போங்கோ இப்பயே போங்கோ இன்னைக்கே போங்க இந்த கணமே போங்கோன்னு அந்த ஒரு வாரத்தைக்கும் விதவிதமா அபிநயம் பிடிச்சு பல நேரம் சொல்லிட்டே இருந்தா. உடனே தூக்கி வாரி போடலாம் சுவாமி ஆளுநந்தா இருக்கு. இது பகவத் சங்கல்பம் கிளம்பணும் கிளம்பிக்கிறேன். அரையர் சேவை அரையர் தேவை பண்ணிட்டு இருக்கா. அந்த சப்தம் இது அனந்த பத்மநாபனுடைய கட்டளை கிளம்புறேன்னு கிளம்பிட்டார். இந்த மனசு ஒரு சத்தியம். அதே மாதிரி பத்மநாபன் அப்படிதான் சங்கல்பம் பண்ணா உடனே கிளம்பினா பத்மநாபன் அனுபவிச்சார். அதனால எந்தெந்த விஷயங்கள் யார் சொல்றான்னு முக்கியம் இல்லை. அந்த விஷயத்துடைய ஆழம் பார்த்துட்டு இது தெய்வ சங்கல்பம்னு புரிஞ்சுக்கும். ரொம்ப முக்கியம் இல்லை. சில சந்தர்ப்பங்கள் இவாதானே சொன்னா அப்படின்னு தள்ளி விட்டுருவோம். சில சந்தர்ப்பங்கள்ல இவா சொல்லிட்டாளா அப்படின்னு நினைக்கிறது. எல்லாமே தெய்வ சங்கல்பமா பார்க்கணும். பார்த்தோம்னா ஸ்ரீமத் பாகவதே கிருஷ்ணன் இதை பார்க்கலாம். அவ்வளவு அந்த குட்டி குட்டி குழந்தைகள் எல்லாம் சொல்றது இந்த பகவான் சகதாசுர வதம் பண்ண பிறகு நலகூபம் மணிக்கு மருதமரெல்லாம் முடிச்சு போட பிறகு எல்லாரும் வந்து கேட்கிறேன் என்ன ஆச்சு அப்படின்னு. இந்த குழந்தைகள் சொல்றது இந்த குழந்தை காலத்துக்கு வச்சானா சடனம் முடிஞ்சு விழுந்துதான் இதான் பார்த்தோம் அப்படின்னு. அதான் நம்பல. அதனால அன்னைக்கு அந்த குழந்தைகளை சொல்லலன்னா சகதாசுரம் தான் கிருஷ்ணன் தான் வதம்னா நமக்கு தெரியாம போயிருக்கும். அல்ப அறிவுன்றும் இல்லாத ஆய்குலத்து இடையரசனங்கள் பார்த்ததும் சகதாசுரனை கிருஷ்ணன் வதம் பண்ணா உடச்சு வதம் பண்ணான்னு ஒரு குழு நமக்கு கிடைச்சது இல்லைன்னா சத்தியமா தெரிஞ்சிருக்கோம். மருத மரங்களை முடிச்சா அதுல ஏன் நலகூபுரம் மணிக்கிரீவன் வந்தா கைய கூப்பிண்டா பகவான ஸ்தோத்திரம் பண்ணா பகவான் அவளோட பேசினான்னு இந்த குட்டி குழந்தைய சொல்லிட்டு மருத மரத்துல வந்தானா இடி இடிச்சானா மரங்கள் முறிஞ்சு விழுந்ததா அதுல ஏன் ரெண்டு பேர் வந்தாளா பூமியில நிக்கலையா கைய கூப்பிண்டாளா கிருஷ்ணனை பார்த்து புரியாத பாஷையில பேசிட்டு இருந்தா சம்ஸ்கிருதத்துல பேசிட்டு இருந்தா. அதனால புரியாத பாஷை பேசிட்டு இருந்தாளா இவன் என்னமோ சொன்னானா அவ கிருஷ்ணனை பார்த்து என்னமோ நமஸ்காரம் பண்ணாலா கல்வி போனாலும் இந்த குழந்தைகள் சொல்லித்தோ நலகூபுரம் மணி கிரீவன் மருத மரங்கள் அந்த மரம் அழிஞ்சாலும் இவ ஆத்மா அழியல அவளுக்கு அந்த திவ்ய சரீரம் கிடைச்சது கிளம்பி போனான்னு காண கிடைக்கு. தெய்வம் அவ மூலமா இந்த ரகசியத்தை சொல்லிட்டு அவ்வளவு சிரேஷ்டன், அத்தனை விசேஷம். அதனால தெய்வம் எப்படி வேணாலும் சத்தியத்தை பேசும். சத்தியம் வத, அந்த தெய்வம் தான் சத்தியத்தையே லோகத்துல நிரூபணம் பண்ற. அவ்வளவு சிரேஷ்டம் பாசம்னா மண்டோதி. யுத்தம் நடந்து முடிஞ்சு ராவணன் விழுந்தாச்சு, அப்ப சொல்றா அவன் தெய்வம்னு அப்பயே சொன்னேனே. எப்ப பகவானுக்கு அப்பதான் 40 வயசு ஆகிற, இன்னும் 11,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ண போறோம். ஆத்மானம் மானுஷம் பண்ணியே சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணி நான் தசரத பிள்ளை தசரத பிள்ளை தசரத பிள்ளை ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் இல்ல வருஷம் கொஞ்சம் தெரியணும்ன்றதுக்காக தான் நேரடியா தெய்வம்னு சொல்லாம மண்டோதரி மூலமா ராவணன் விழுந்த பிறகு அப்பொழுதே சொன்னேனே அவன் தெய்வம்னு புரிஞ்சுக்கலையே. திருக்கோடு 2 சொல்ல அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போலேன்னு. ராமன் தெய்வம்னு ராமன் நேரடியா சொல்ல மண்டோதரி மூலமா சொன்னான். யார் மூலமா வேணுமான் தெய்வம் சத்தியத்தை பேசும், அத நம்ம புரிஞ்சுக்கிறோமா? இது ரொம்பவே முக்கியம். தெய்வம் பேசிண்டுதான் இருக்கு, விஷயம் சொல்லிண்டுதான் இருக்கு. நம்ம தான் அஜானிகளா அலைய. சூரிய வெளிச்சம் நன்னா வந்துடுச்சு, உதயம் ஆயிடுச்சுனாலும் நம்ம தூங்கிட்டு இருக்கிற வரைக்கும் இருக்குதான். நம்ம முழிச்சோம்னா நிஜமாவே சூரிய வெளிச்சம் இருக்கு. அவதூத அந்த மாதிரி தான் உலகத்துல பார்த்த விஷயங்கள்ல தெய்வ ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்ட பிராக்டிக்கலா வாழ்க்கைய பார்த்த ஒரு மகாத்மா. அப்ப சொல்றோம் எல்லாரும் சொல்றதுக்கெல்லாம் பிராக்டிக்கல் பிராக்டிக்கல் பிராக்டிக்கல். நமக்கு பிராக்டிக்கலுக்கு சம்பந்தமே கிடையாது. கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு கிடக்கிற அஜக்கூட்டம். ஆனா அந்த மகாத்மா அவ்வளவு அழகா சொல்றாரு, ஏ ராஜன், சந்தோஷமா இருக்கிறதுக்கு 24 குருமார்கள் காரணம் தான். இவ்வளவு தூரம் பீடிக்க போடுறேன் அப்படின்னா எவ்வளவு தூரம் அந்த விஷயங்கள் சின்ன விஷயத்துல கூட ஆத்ம தத்துவ ரகசியங்களையும் பகவத் சங்கல்பத்தையும் புரிஞ்சின்றவன் பார்த்துக்கோங்க. இதனால என்ன பிரயோஜனம், இந்த காரியத்துல என்ன காரணம்னு ஒன்னும் தண்டம் தான் அப்படின்னு நினைச்சுடாதீங்களோ. எதுவுமே தண்டம் இல்லை, எதுவுமே வெச்சம் இல்லை, எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு. ஆட்டுக்கு வால் சின்னதா இருக்கிறதுக்கும் அர்த்தம் இருக்கு, மாட்டுக்கு பெருசா கொம்பு இருக்கிறதுக்கும் அர்த்தம் இருக்கு, குதிரைக்கு கொம்பு இல்லாம இருக்கிறதுக்கும் அர்த்தம் இருக்கு, மீன் ஜலத்துல வாழறதுக்கும் அர்த்தம் இருக்கு, பாம்புக்கு கால் இல்லாம இருக்கிறதுக்கும் அர்த்தம் இருக்கு. கால் இல்லாமலே இந்த வேகமா போகுது, அது பகவான் எக்ஸ்ட்ரா 2 கால் கொடுத்தா பறந்து பறந்து வந்து தாவி தாவி கடிக்கும். பகவான் அழகா தெரிஞ்ச எல்லாத்தையும் கண்ணு வச்சிருக்க. அதனால ஒரு சில 24 குருமார்கள்ட குழந்தை, அந்த 24 குருமார்களும் அவாவா ஸ்திதியில இருக்கா, அந்த ஸ்திதியை பார்த்து நான் கத்துருந்தேன். அவ யாரும் இவருக்காக ஸ்பெஷல்லா ஒரு அகடித கடன சாமர்த்தியம் பண்ணி தன் ரூபத்தை எல்லாம் மாத்திண்டு தன் பலத்தை நிரூபணம் பண்ணல. அவாளா இருந்தா அதுல இவர் தனக்கு வேண்டிய விஷயத்த கிரகிச்சிருந்தார். இதுதான் நதி எவ்வளவுதான் வேகமா போனாலும் எவ்வளவோ ஜலம் இருந்தாலும் மனுஷ அள்ளி குடிப்போம், நாய் நச்சுத்தான் இருக்கு. அது ஒண்ணு நாய்க்காக ஸ்பெஷலா ஒரு வள வளைஞ்சு, ஐயோ இது நாய், இது மனுஷா, இது குரங்கு அப்படின்னு பார்க்காது. அது மாதிரி அதனுடைய ஸ்வபாவத்துல இருக்கு, அவளுக்கு வேண்டியபடி எடுத்துக்கு. அந்த மாதிரி இந்த அவதூத 24 குருமார்கள் அவாவா அவாவாளுடைய ஸ்வபாவத்துல ஸ்திதியில இருக்கா, அதுல இவர் தனக்கு வேண்டியதான விஷயத்தை கிரகிச்சுங்க. உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை மட்டும் கிரகிச்சுக்கோங்க, அதுக்கு மேல வேற ஒண்ணு அவசியமே இல்லை. பாத்திரம் மாதிரி அதை கொண்டு அடுப்புல ஏத்தினோம்னா இங்க வெள்ள பாடி அழகா சூடு வாங்கிட்டே இருக்கும். நல்லா அக்னியில பத்த வச்சுட்டோம்னா கேஸ் அடுப்பு வச்சா அது மாதிரி சூடு வாங்கும். சூடை வாங்கிட்டு அங்க வச்சிருந்துருக்கா, ஒரு பக்கம் பாரு அது மாதிரி அழகாக உள்ளுக்குள்ள என்ன வசதி இருக்கோ அது கொடுத்துட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் காட்டுக்கு அந்த வசதி கொடுத்துருக்கா அதுவும் வச்சுருக்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் எப்படி கிரகிச்சுக்கணும், எவ்வளவு வச்சுக்கணும், எப்படி அசாரத்த தலனம் ஆராய்ந்து பண்ணி திருமணம் ஆழ்வார் போல. அந்த மாதிரி இந்த அவதூதர் சொல்ல 24 குருமார்கள் அவர்கள் ஒவ்வொருத்தர் இடத்திலிருந்தும் ஒரு விதமான வாழ்க்கை பாடம் கற்றுங்க. அந்த பாடத்தை கொண்டு என் மனசு இவ்வளவு திருப்தி ஆயிடுச்சு, இத்தனை தூரம் பிரசன்னம் ஆயிடுச்சு, இத்தனை விசேஷமா மனசு நிர்மலமா இருக்கு. அவர்களிடத்துல அவ எப்படி இருக்கா, அந்த ஸ்திதியில எனக்கு என்ன பாடம் கிடைச்சது, அவன் அப்படியே சொல்றேன்டா குழந்தை நீ கேட்டுக்கோன்னு எதுமகாராஜ கையை கூப்பிட்டா. சத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவல் உபதேஷந்தி தேன்யானும் ஞானிமக தத்வதர்ஷன். கேட்கணும், கேட்கிற முறை, கேட்கிற முறை இருக்கு. அதுலதான் குரு உகந்து போய் சத்தியத்தை சொல்றார். கேட்கிற முறை சரியில்லைன்னா ஒரு விஷயத்த கறக்க முடியாது, கறக்கவே முடியாது. ஆண்டாளுக்கு அப்படி ஒரு கிருஷ்ண வைத்தியம், கிருஷ்ண விரகம் மாண்டிருக்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு வைத்தியம் கிருஷ்ண பிராந்து பிடிச்சு கிடக்கிறவனுக்கு. கேட்கிற முறைப்படி கேளுடா சரியாயுடனே 108 திவ்ய தேச வைபவத்தை சொன்னால் அதுல ரங்க வைபவத்தை கேட்டி அவள் மயங்கினாள் அப்படின்னு காண கிடைக்கிற நீராவன் ரைதாசனிடத்தை கேட்கிற முறைப்படி கேட்டாள் அழகா உபதேசம் ஆயிடுத்து கிருஷ்ண மூர்த்தி அவளுக்கு கிடைச்சிடு கிரிதர் கோபாலனே கிடைச்சான். அதனால கேட்கிற முறைன்றது ரொம்ப விசேஷம். ஒரு இடத்துல கூட கேட்கிற முறை மாறப்படாது. குரு எந்த சிட்டியில இருந்தாலும் குரு தான், நம்ம எந்த சிட்டி தான் சிஷ்யா சிஷ்யா தான். தாமரை புஷ்பம் குளத்துல இருந்தாலும் தாமரை தான், அதை வெள்ள எடுத்து போட்டாலும் தாமரை தான். குரு ஆதாரத்தோட இருந்தாலும் குரு தான். உங்க அபிப்பிராயத்தை அனாச்சாரமா போயிட்டான்னு நினைச்சாலும் குரு குரு தான். தங்கம் மண்ணோட மண்ணா கலந்திருந்தாலும் தங்கம் தான், அது ஆபரணமா மாறினாலும் தங்கம் தான், சாக்கடலிய வீசி எரிஞ்சாலும் தங்கம் தங்கம் தான். அதுக்கு அவ்வளவுதான் சொல்றேன்னா அந்த குருவிடத்துல அந்த ஸ்ரத்த. ஆனா பல சந்தர்ப்பங்கள் நமக்கு முன்னாடிதான் குரு சரியா இருந்தார், இப்ப சரியா இல்ல, நாளைக்கு எப்படி இருப்பா, இப்படி யோசனை எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்குன்னா தோத்து போயிட்டோம். குரு என்னைக்குமே குரு தான், ஒரு நாளும் அது மாறாது, மாற முடியாது. அதனால அந்த ஸ்ரத்த வேணும். அந்த ஸ்ரத்தையோட யது மகாராஜா கிடைக்கும். யது மகாராஜா மனசுல நிஜமாவே ஞானி, இடத்துல பக்கவாட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுருவோம். இவருக்கு இப்பதான் அந்த புத்தி இருக்கு, நாளைக்கு இருக்கு அந்த புத்தி இருக்குமா தெரியாதுன்னு நினைச்சு கேட்டிருந்தானா ஒரு வார்த்தை சொல்லியிருக்க மாட்டேன். இவர் என்னைக்குமே சத்குருநாதன் தான், இவர் என்னையுமே ஞானி தான், இவர் என்னைக்குமே பச்சுதல் இல்லாதவர் தான், இவர் என்னைக்குமே எனக்கு கதி தான், அதனால சொல்லணும்னு கைய கூப்பிட்டானோ அவதூத ரகசியங்களை பேசினா இல்லன்னா பேசியிருக்க மாட்டேன். மனசுல ஒவ்வொருத்தர் சம்சயம் வச்சுன்னு கேட்டோம்னா நமக்கு எத்தனை 75% விசுவாசம், 25% சம்சயம்னா 75% பதில் வரும். 25% சம்சயம் அப்படியே விட்டுடுவோம். 50-50னா அதுக்கு ஏத்த மாதிரி, 75 சம்சயம், 25% நம்பிக்கைனா அந்த 25% ஏத்த மாதிரி பதில் வரும். நம்ம கவனிச்சு பார்க்கணும். சத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன தேவையா உபதேசந்தி தே ஞானம் அப்படின்னா அந்த ஸ்ரத்தையுடைய ஆழம் எவ்வளவு போகிறதோ அந்த ஆழத்துக்கு தத்துவ ஞானம் பரிமாறப்படுது. தலைவாணி எல்லாம் ஜோரா இருக்கு, ஆகாரமும் நன்னா இருக்கு, நமக்கு எவ்வளவு பசியோ அது வரைக்கும் சாப்பிடுது. 500 பேர் பண்டியில உட்கார்ந்து இருக்கா, இன்னொன்று ஒரு குழந்தை உட்கார்ந்து இருக்குன்னா அதுக்கு எவ்வளவு போடுவோம்னா அள்ளி வீச மாட்டாரு. அது எவ்வளவு சாப்பிடுமோ எல்லாருக்கும் ஒரு கரண்டி அன்னம் போட்டான்னா இதுக்கு கால் கரண்டியும் குறைச்சலாத்தான் போடுது. ஏன்னா அதெல்லாம் சாப்பிடும், வீணடிச்சிடும். நீன் எடுத்துடுதுன்னா பிரயோஜனம் இல்லை, அதனால அதுக்கு எவ்வளவோ அதுக்கு அது போகுது, அதுக்கு மேல கொடுத்தா அது சாப்பிட்டு போகணும், அப்படி தள்ளி வைக்கணும், அதுக்கேன் கொடுக்கணும், அதனால குறைச்சல்தான். அதே ஒருத்தருக்கு சுகர் இருக்கு அப்படின்னா அவளுக்கு ஃப்ரீ போடப்படும், அவளுக்கு எது ஒத்துக்குமோ அதைத்தான் பண்ணும். குரு அப்படித்தான், நமக்கு எது ஆகுமோ அதை கொடுப்பா, நமக்கு எது ஆகாதோ அதை நம்மளே ஆசைப்பட்டாலும் தரம் மாட்டா. அதனாலதான் எவ்வளவு சொல்றேன்னா எது மகாராஜா அத்தனை சத்தையோட கேட்டான். அதனாலதான் இவ்வளவு அழகா 24 குருமார்கள் சொன்னவருக்கு யாரும் இடத்த கேட்கல. எத்தனையோ பேர் கேட்டா, ஆனா கேட்கிற முறைப்படி கேட்க நம்மாழ்வாரியே எழுப்பணும். எத்தனையோ பேர் விதவிதமா முயற்சி பண்ணா தன் பெருமையை நிலைநாட்டுறதுக்காக, அதனால கண்ணை இறக்கவே இல்லை. மதுரையுடைய அச்சோ இத்தனை பெரிய மகாத்மா 16 வருஷம் தபசு பண்றாரு, இவர் கண்ணை திறந்து பார்த்தா லோகமே உஜ்ஜீவிச்சிடுமே, இவர் பார்க்கணுமேனு கதை எழுது குண்டு கல்ல போட்டா கண்ணை திறந்து பார்த்துட்டோம். அது வரைக்கும் நல்ல பிரச்சனை, 16 வருஷ கால பரியந்தம் கண்ணே திறக்காத ஒரு நம்மாழ்வோ மதுரை கவி ஆழ்வாருடைய சுத்தமான சத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன தேவையோ உபதேசந்தி தே ஞானம்னு செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தாதித்தை தின்று எங்கே கிடக்கும். அத்தனை பெரிய கேள்வி கேட்டா சின்ன வயசு அத்தை தின்று அங்கே கிடக்கும். நம்மள மாதிரி திரும்பிட்டு அதையே பேசிட்டு இருக்க மாட்டான். சிறியது பிறந்தால் அத்தை தின்று அங்கே கிடக்கும் சொல்லிருக்கலாம். என்னதுக்கு நீதி முறைக்கு அத்தை தின்று அங்கே கிடக்கும், அவ்வளவுதான். நீதான் சொல்லி முடிச்சு விட்டிய, பாதி விஷயம் உனக்கே தெரியறது, முடிவுதான் உனக்கு தெரியல, ஆரம்பம் உனக்கு தெரியறது, முடிவுதான் தெரியல, துக்கம்னு தெரியறது, ஆரம்பம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. காரணம் என்ன காரணம் மட்டும் சொல்லுவோம். இது துக்கம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, துக்கம் தான், துக்கம்னு தெரியறது, காரணம் புரியல, வெள்ள வரதுக்கு வழியுதுல அதை மட்டும் சொல்லி கொடுத்துருவோம். அந்த மாதிரி அந்த அவதூத 24 குருமார்கள், அதுல முதல்ல பூமி, முதல் குரு பூமி. நிஜமாவே பூதேவிக்கு சமானம் பூதேவிதான். என்ன நிதானம், எத்தனை கோடி வருஷங்கள், எத்தனை விதமான மனுஷர்கள், எத்தனை விதமான கலாச்சாரம்,
எத்தனை விதமான காமம், கோபம், லோபம், மதம், ஆச்சரியம். ஆச்சரியம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான ஆதார நியமங்கள். அந்த ஊர்ல அதுதான் கிடைக்கிறது. அவளுக்கு எது பிடிக்குமோ, அவளுக்கு எது ஒத்து வருமோ, அவளுடைய சீதோஷ்ணத்துக்கு ஏத்தா போல அந்தந்த தேசங்கள்ல அந்தந்த வளர்ச்சி இறங்கி வரவே வராது. அதுதான் ஆச்சரிய பூமி. இதுல பூமியில பார்த்த 1008 சண்டை. இது என் தேசம், இது என் பாஷ, இது என் வீடு, எல்லாரும் சண்டை போட்டு நிஜமாவே எதுவுமே நம்முடைய எல்லாம் பூமியோடு முழுக்க முழுக்க பூதேவியுடைய கண்ட்ரோல் எல்லாம் இருக்கு. ஆனா இது என் வீட்டு வாசல், இது உன் வீட்டு வாசல், ஒரு அடிக்கு 1000 சண்டை போட்டுருக்க கோர்ட்டு கேசுனா அதுக்கு 20-25 வருஷம். ஒரு அடி சவரை விட்டு கொடுக்கலாமா வேண்டாமா, சரியா தப்பா, நான் எவ்வளவு பெரிய ஆயுள் தெரியுமா, நான் சார்வபௌமன். இவாளு ஒரு ஆயுதத்துக்கே இங்க கேரண்டி கிடையாது. சார்வபௌமன், சார்வபௌமன் நான் தான் சக்கரவர்த்தி, நான் தான் பெரிய ஆள், நான் சொல்லபடி உலகமே கட்டுப்பட்டு கிடக்கிறது அப்படின்னு. ஆனா பூதேவி இத்தனையும் கேட்டுந்தான் அப்படின்னு இருக்காள். இவர் பூமி நிலத்திலிருந்து கற்றுண்ட ஒரு பெரிய பாடம் என்னன்னா, ஒவ்வொரு ஜீவனும் அதனுடைய பிராரப்த கர்மத்துக்கேத்தா போல ஸ்வபாவத்துல இருக்கு. எது எந்த ஸ்வபாவத்துல இருந்தாலும் பூதேவி தன் ஸ்வபாவத்தை மாத்திக்கிறது. அதுதான் பூமியின் லட்சணம். ரொம்ப கோபமா இருக்கோன்றது பூமி ஒண்ணு கோபமா இல்லை, ரொம்ப குஷியா இருக்கோன்றது பூமி ஒண்ணு குஷியா இல்லை, நம்ம துக்கமா இருக்கிறதால பூமி ஒண்ணு துக்கப்படுறதும் இல்லை, நம்ம ரொம்ப அத்தகாசம் பண்றோம் அதர்மம் பண்றோம்ன்றதுக்காக பூமி ஒண்ணு அதர்மம் பண்றது கிடையாது. நம்ம என்ன சிதியில இருந்தாலும் பூமியானது தன் தர்மத்துல அப்படியே இருக்கு. சிங்கம் அவ்வளவு கோரமா இருக்கு, போட்டி எல்லாத்தையும் அடிச்சு பிடுங்கிறது, இன்னொரு ஜீவனை வதச்சு சாப்பிடுறது, அப்பொழுதும் பூமி சிங்கத்தையும் சமக்கிறது. அதே மான் ரொம்ப தேவை அச்சோ பாவோன்னு இருக்கு, ஜடபரதர் மயங்கரா மாதிரி இருக்கு, சீதா விராட்டியும் புலம்பும்படியா இருக்கு, அழகா புல்லெல்லாம் மேயர், ரொம்ப சாது பகு சமத்து, அது கண்ணு மூக்கும் வாயும் அது ஒரு துள்ளி விதிக்கிற அவ்வளவு அழகா இருக்கு. நமக்கு தான் இது சிங்கம், இது மானு வித்தியாசம். பூதேவிக்கு அது ஒரு ஜீவன், பிராரப்தத்தினால மானா வந்திருக்கு. இது ஒரு ஜீவன், பிராரப்தத்தினால சிங்கமா வந்திருக்கு. பாம்பு அடி வைத்து நமக்கு கலக்கிறது, பூதேவி மேலதான் அதுவும் அப்படி அப்படி நெளிஞ்சு 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 போயிருந்துருக்கு. ஒரு கரப்பாம்பூச்சி இருக்கு, ஒரு பள்ளி இருக்கு, ஒரு எட்டுக்கால் பூச்சி இருக்கு, இத்தனையோ வஸ்துக்கள்லாம் இருக்கு. பூதேவியை பொறுத்தவரைக்கும் இது அதோடைய பிராரப்தத்துல அதனுடைய ஸ்வபாவத்துக்கு தகுந்தா போல இருக்கு. என் ஸ்வபாவம் எல்லாத்தையும் தாங்கி இங்க கணக்க. இது பூமியில நம்ம கத்துக்க வேண்டிய பெரிய பாடம். எத்தனை வெயில் அடிச்சாலும் பூமி அப்படியேதான் இருக்கு, எத்தனை மழை கொட்டினாலும் பூமி அப்படியேதான் இருக்கு. அது பாட்டுக்கு பகல் ராத்திரி வந்துட்டுதான் அது பாட்டுக்கு சுத்தின்னு இருக்கு. எத்தனையோ நூற்றாண்டுகள் மாறியாச்சு, பூமியில வாழ்க்கை வாழக்கூடிய ஜனங்கள் மாறியாச்சு, இவாளுடைய வாழ்க்கை விஷயங்கள் மாறியாச்சு. ஆனா பூமி அப்படியே அது பாட்டுக்கு தன்னுடைய விஷயம் மாத்திக்கிறது இல்லை, தன்னுடைய ஸ்வபாவத்தை அது மாத்திக்காம சரி பகவத் கட்டளை எல்லாரையும் சமர்க்கணும், எல்லாருக்கும் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு கிடக்கணும். இந்த பூமி, இந்த பூமி அவ்வளவு தூரம் நிதானம். பூமியை போல ஒரு நிதானம் ரொம்பவே அவசியம். எவ்வளவு பாடுபடுத்தி தொலைக்கிற இதை பார்த்தோம்னா, இதே பூமியில அசுரர்கள் ராட்சசர் அவாளும் தபச்சு பண்ற, துருவன் அம்பரீஷன் அவாளும் தபச்சு பண்ற, அத்தனை பேருக்கும் பூமி இடம் கொடுக்கறது, அத்தனை பேருக்கும் உரிய தானம் பிரயோஜனத்தை கொடுக்கறது. அதன் மகாபாவியா இருந்தாலும் கூட அவன் நல்ல நிலத்தெல்லாம் உழறான் அப்படின்னு அவனுக்கு என்ன பிரயோஜனமோ அதை கொடுத்துறது. அதன் மகாபாவியா இருக்கான்னா அவனையும் பூமி தாங்கிட்டு தான் இருக்கு, அவனுக்கும் ஆகாரம் கொடுக்கறது. நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன், எனக்கு இவாளை பிடிக்கும், எனக்கு அவளை பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறது. அது பாட்டுக்கு தான் பகவானுடைய தாசி, நான் பகவானுடைய சொத்து. யார் எந்த ஸ்வபாவத்துல இருந்தாலும் என் ஸ்வபாவம் இதுதான். யாருடையதான குணமோ தோஷமோ பூமியை பாதிக்காம இருக்கு. ரொம்ப முக்கியம். எத்தனை பேரோட நம்ம இருந்தாலும், அவ எவ்வளவு மோசமானவாளா இருந்தாலும், எதுவுமே நம்மள பாதிக்காம இருக்கணும். பிரகல்லாதம் போல இரண்ய கசிப்பு எல்லாரையும் பாதிக்கிறான், ஆனா பிரகல்லாதனை பாதிக்க அவனால முடியல. நாராயணா சொல்லப்படாது, நாராயணன் தெய்வம் இல்ல, தெய்வம்னு ஒண்ணு கிடையாது, லோகத்துக்கு நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்ற சமயத்தோட பிரகா இல்லப்பா, நாராயணன் இருக்கான் எங்கும் இளம் கண்ணன் தெரியுமோன்னா சம்பேன துஷ்யதே தெரியலாம்பா அப்படின்னு அவ்வளவு தூரம் நம்ம சித்தியை மாத்திக்காம இருக்கணும். அவ கோபப்படுறா, அவ அசிங்கப்படுத்துறா, அவ கேவலப்படுத்துறா, அதுக்காக நம்மளும் அதே மாதிரி இறங்கணும் அவசியம் இல்லை. பூமி அப்படியே தானே இருக்குது, பாலா போன பூமியில வந்து குழந்தை தொலைச்சிக்கணும் நம்ம சொல்லணும். அதுக்காக பூமி பாலா போன மனுஷால சமந்து தொலைறேன்னு குழந்தை இல்லை. அத்தனை சிரேஷ்டம் இந்த பூமி, எல்லா விதத்திலையும் ஒரே ஸ்திதியில சமத்துவம் யோகம் உச்சத்தேன்னு கீதையில பகவான் சொல்றான். அந்த மாதிரி சமமா இருக்கு, எல்லா காலத்திலையுமே ஒரே ஸ்திதியில தான் இந்த பூமி. அக்ருரர் இருந்தார், கம்சன் இருந்தான், இரண்யாசன், இரண்ய கதிபு, பிரகல்லாதன், எல்லா இடத்திலையும் பூமியானவள் ஒரே ஸ்திதியில தான் இருப்பார். எந்த விதத்திலையும் எதையும் ஒழிச்சு வச்சுக்கிறத, பிசுமகா சக்கரவர்த்தி கூட நீ எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சு மிக உன பதம் பண்றேன்னு சொல்ற சமயத்தை கூட பூதேவி நான் ஒழிச்சு வச்சுக்கல, அது தானா ஜீரணமாயிருக்கு, நீங்க கரங்கோன்னு சொல்ல திரும்பி எல்லாத்தையும் கறந்து கொடுக்கிறாள். அந்த பூமி எல்லாரோட பழகினாலும் அது எந்த விதமான தோஷ சம்பந்தம் இல்லாமல் தன்னுடைய தர்மத்தை விடாம இருக்கணும். சேயான் ஸ்வதர்மோ விகுணக அப்படின்னு சொல்லும்படியா தன்னுடைய தர்மத்துல நலச்சு நிக்கிறதோன்னு. அந்த மாதிரி நம்ம எத்தனை பேரிடத்துல பழகினாலும் யார் எப்படி நடந்திருந்தாலும் நம்முடைய தர்மத்தை விட்டு விலகப்படாது. விட்டுற போல துரியோதன் எப்படி இருந்தாலும் அவனுக்கு என்ன உண்டோ ஹிதம் சொன்னார், பஞ்சபாண்டவர்கள் என்ன ஹிதம் உண்டோ அதை சொன்னார், தன்னுடைய தர்மத்தை ஒரு விலகல. துரியோதனன் தன்னை கேவலப்படுத்துறான், தன்னை அசிங்கப்படுத்துறான் நினைக்கவே இல்லை. தன் தர்மம் என்ன உண்டோ அதெல்லாம் சொல்லிருந்தா, அவனை நல்வழிப்படுத்துறவன் தன்னுடைய தர்மத்தை என்ன உண்டோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தா. பஞ்சபாண்டவாளுக்கு அவன் தர்மத்துல இருக்கான, தர்மத்துக்கு வேண்டிய நுணுக்கங்களை சொல்லி கொடுத்தார். திருதராசனுக்கு கூட அவன் சொன்னா எனக்கு தர்மத்தை சொல்லிடுவாப்பா விசுரா, நீ சொல்லி என் மனசாந்தி ஆகும் சொல்ல விசுரனுக்கு நீ சொல்ற எல்லாத்தையும் கேட்ட உடனே திருதராசன விஷயத்தையும் சொல்றீங்க, தத்துவத்தை சொன்னேன், வேத சாரத்தை சொன்னேன்னா விதிரை சொல்றப்பா அது சொல்றவர்கள் எனக்கு கிடையாது. எல்லாம் நீ பெரிய ஞானிகள் மகாத்மாக்கள் சனகாரி முறையில கேட்கணும், எனக்கு சொல்ற அருகதை கிடையாதுன்னு ஒதுக தன் தர்மத்திலேருந்து விலகலையா. திருதராசன் மகாபாவம் பண்றான், துரியோதன் மகாபாவம் பண்றான், இவரும் அவர்களோட சேர்ந்து சகுனி மாறி கர்ணன் மாறி பாவம் பண்ணல, தன் சித்தியிலிருந்து மாறவே இல்லை. நிதானம் நிதானம். அவ என்ன கோச்சுட்டா, அவ என் முகத்தை முழிக்க மாட்டேன்னா, நான் மட்டும் எனக்கும் அவன் முகத்தை முழிக்க வாங்கிட்டா சொல்றோம் இல்லையா, அவளுக்கு அவ்வளவுனா எனக்கு இவ்வளவு இல்லையா, நிறைய வசனங்கள் எல்லாம் சொல்லுவோம். ஆனா பூமாதேவி என்னைக்கு ஒரு நாள் அந்த மாதிரி வசனம் பேசுறது, அவள் தன்னுடைய ஸ்வதர்மத்திலேருந்து தன்னுடைய ஸ்வபாவத்திலேருந்து ஒரு நாளும் விலகிறதே கிடையாதப்பா. எல்லா இடங்கள்லையும் பொறுமையா இருக்க, பிருத்வி அவ்வளவு சிரேஷ்டமா இருக்கு, பிருத்வி நடத்துறேன்னு நான் கத்திருந்த பாடம் ஏகநாத் அப்படிதான் இருக்க. கோதாவரியில குளிக்க போறார் ஒரு மிலேச்சம் லவனம் மிலேச்சன் தான் சொல்லுவார் சனாதன மனு பிரம்மத்தை. அந்த மிலேச்சன் வாயில பானை போட்டு இவர் குளிச்சுட்டு வரும்போது வேறுண்டே துப்பலாம், இவர் ஒன்னும் பதில் பேசல, கோபத்துல முறைக்கல, எனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கல, என்னுடைய பண்ணி தொலைறியே நீ நன்னா அறுதியா அப்படின்னு சாபம் கொடுக்கல. திரும்ப வந்தார் குளிச்ச, திரும்ப போறார் அவன் பார்த்தா உனக்கு என்ன அவ்வளவு திமிரா, பார்த்துடலாம் இன்னைக்கு உனக்காச்சு எனக்காச்சு, என்னமோ உலகத்தை ரொம்ப பொறுமையானவன் என்னமோ சொல்றாளே இரு, இன்னைக்கு உனக்கு பொறுமை இல்லைன்னு உலகத்தை நிரூபணம் பண்ணிதான் தெரிஞ்சதா, திரும்பி துப்புறேன் ஒன்னும் பேசுற, திரும்ப போறார். கோதாவரி தீர்த்தம் ஆடுறார், மூணு தடவை நாலு தடவை பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு தடவை, 108 தடவை. இது ரொம்ப கஷ்டம், பானை போட்டு மென்னு மென்னு துப்பணும், அதான் உடம்பு முழுக்க திருக்கும். ஒவ்வொரு தடவையும் பானை போட்டு அதை மென்னு வாயில் தான் நிஜமாக கலச்சு போய் அவ்வளவு துப்பு துப்புறான், 108 தடவை பண்ணி முடிச்சுட்டு கலச்சி போய் கேட்டான், அவனுக்கு வெக்கமையே கிடையாதா, சூடு சொரணையே கிடையாதா, மானமே கிடையாதா, ரோஷமே கிடையாதா, இத்தனை தடவை துப்பி தொலைச்சேன் இவன் கலச்சி போயிட்டான் கையை கூப்பிட்டு இப்படி இருக்கியே நீ மனுஷன்தானா அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்ன துப்புறது உன் சுவாவம், நிதானமா இருக்கிறது என் சுவாவம், உன் சுவாவத்தை நீ மாத்திக்க மாட்டேன், என் சுவாவத்தை நான் ஏன் மாத்திக்கணும், உனக்கு துப்புறதே சுவாவம், கஷ்டப்படுத்துறதே சுவாவம்னா எனக்கு தேவையான ஒதுங்கி இருக்கிறதே சுவாவம், உன் சுவாவத்தை நீ மாத்திக்காத பொழுது நான் ஏன் மாத்திக்கணும், எனக்கு எதுக்கு மாத்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு, உன் சுவாவத்துல நீ இருந்த, என் சுவாவத்துல நான் இருந்த, அதனாலேயே இன்னைக்கு ஒரே நாள்லயே 108 தடவை கோதாவரி ஸ்நானம் ஆகிடுச்சு.
ஒரு தடவை இவர் சுபாவத்தை மாற்றிருந்தாருன்னா 108 தடவை கோதாவரி ஸ்நானம் ஒரே நாள்ல நிச்சயமா இருக்க. நம்ம சுபாவம், நம்ம சுபாவம்னா இந்த மாதிரி நிதானம் சுவாவம் இப்படி இருக்கணும். அதான் என்ன சொல்லிட்டா நானும் அப்படியே அந்த சுவாவத்தை விட்டு கொடுக்காம இருக்கணும் அப்படியே அர்த்தம் இல்லை. நம்ம சுவாவத்தை இருக்கணும் சொல்லிட்டா நீங்க சத்தங்கத்துல என்ன ஆனாலும் சரி அவ சண்டை போடும். நம்ம சபாவம் சண்டை போடுறதா சுவாவம் அதை வருந்தேடு நிக்கப்படாது, எதிரம்பு கோத்து நிக்கப்படாது. சுவாவம்னு பூமியுடைய பொறுமையை அவர் சுவாவமா சொன்னார். என்ன ஆனாலும் நிதானம்ன்ற ஒரு சுவாவத்தை விடாம பூமாதேவி எவ்வளவு சிரேஷ்டமா பிடிச்சு வச்சிருக்காரோ அதுபோல இது என் சுவாவம், இதை நான் விடமாட்டேன். ஒரு ரிஷி அவர் வாட்டுக்கு ஏதோ கடற்கரை ஓர கலைஞர் இருந்தா ஒரு செயல் வழி தெரியாம போய் கடல்ல விழறது தத்தளிக்கிறது உடனே எடுத்து விடுறா. இப்படி எடுத்து விடுறாருன்னு அதுக்கு தோணலையா, தன்னை யாரோ எடுத்துட்டாருன்னு கோபம் கொட்டுறது செல்ல எடுத்து விடுறா. திரும்ப ஒரு ரீதியே நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒருத்தர் வந்து கேட்கிற, உனக்கு என்ன புத்தி இல்ல, என்ன ஆச்சு புத்தி மாறாட்டம் வந்து தொலைச்சிருக்கோம், அதுதான் கொட்டி தொலைகிறதோனும் அதை விட்டு போய் தொலைய வேண்டியதுதானேன்னு. உடனே சொன்னார், கொட்டுற அவரோட சுவாவம் காப்பாற்று என் சுவாவம், அது சுவாவத்தை அது விட முடியாது என் சுவாவத்தை நான் விடே இருந்தேன். நிதானம், நிதானத்துல இருந்தவர்கள் தோற்று போனார்கள் கிடையாது. நிதானமா இருக்கிறதுனால அவர்கள் கோழைகள்னு அர்த்தமும் இல்லை. விஜயன் பிரசாத் வீரன் மாதிரி நிதானத்தை இழந்துதான் புலம்பெண்டு இருந்தா அப்பதான் பகவான் சொன்ன நிதானமா இரு, நிதானமா சண்டை போடு, அவசரப்பட்டு சண்டை விட்டு ஓடாதேன்னா அதனால அர்ஜுன் அவசரப்பட்டு சண்டை விட்டு ஓடி போறேன்னா. நிதானமா அதிகம் குருஜியம் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், இப்படி பண்ணி தொலைகிறாள், இவளை கட்டி நீ ஏன் மாறிடுச்சு தொலைன்னு விட்டு தொலைக்கலாமே, அவளுக்கு அது சுவாவம் எனக்கு இது சுவாவம் தான் மாறாதுன்னு இப்படியே சொல்லுவாள். என் சுவாவம் அது என்னமோ தெரியல, வலிய போய் எல்லாரும் இழுத்து போட்டுக்கிற என் சுவாவமா இருக்கு, இந்த சுவாவம் மாற மாட்டேன். அதனால சத்குருக்கு இந்த சுவாவம் இருக்கோ நம்ம தப்பிச்சோம், மேல விழுந்து நம்மளை பிடிச்சு தடுத்தா கொள்றாளோ தப்பிச்சோம். எது வேணா எக்கார் வேணா கட்டு போகட்டோம்னு கை கழுவி விட்டு அவ ஒதுங்கினா கோடி ஜென்ம ஆனாலும் கரையறதுக்கான வாய்ப்பு சத்தியமா கிடையாது. அவளுக்கு ஒரு சுவாவம் பயனன்றாகினும் பாங்கல்லராகினும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்றதுன்னு அவளுக்கு ஒரு சுவாவம் இருக்கோ ஏதோ அங்கங்க ஏறி ஏறி வலிக்கு வலிக்கு விழுந்தாலும் ஏத்தி ஏறி அவற்றின்னு இருக்கா. இல்லையோ அங்கேயே சாக்கடையிலேயே சம்சார சாகரம் கோரத்திலேயே சுழன்று கிடக்கும். நிதானம் ஒரு இடத்திலையும் கூடாது. இந்த பூமியுடைய ஸ்வபாவம் அது, எந்த காரணத்தை கொண்டும் தன் ஸ்வபாவத்தை விட எத்தனை பேரோட பழகினாலும் நிதானம்ன்ற ஒரு ஸ்வபாவத்தை அவள் விடுறதில்லை. பாரத மாதா அவள்தானே இருக்கா, பார்த்தம்னா முகமது இருள் ஆண்டார்கள், பிரிட்டிஷ்காரர்கள் ஆண்டார்கள், இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆண்டுன்னு இருக்கா, மகாபாபிகள் ஆண்டா நல்லவா ஆண்டா, எல்லா காலத்திலையும் பாரத மாதா மட்டும் தன் சுவாவமான பக்தியையோ தன் சுவாவமான பக்த ஜனங்களையோ விடுறதே கிடையாது, பிடிச்ச சொல்லியேதான் இருக்கு. அந்த மாதிரி அந்த சுவாவமா இருக்கணும். நிதானம் தானத்தை ரொம்ப விசேஷம் எதுன்னு நிதானம் தான் சொல்லி முடிப்பா பெரியவாள்ல, வேறதும் சொல்ல மாட்டான். அத்த தானம் கண் தானம் இந்த தானம் இல்லை, நிதானம். பூமிக்கு ஒரு நிதானம் இருக்கு, பார்க்கலாமே. என்ன கவனித்து பார்க்கணும், ஸ்ரீமத் பாகவதத்துல கூட அசுரர்கள்லாம் அத்தகாசம் பண்ற சமயத்துல கூட இவாளை நானே உண்டு நான் பண்ணி கிழிச்சுடுறேன்னு ஓடல, நேர போறா பிரம்மதேவரத்த போய் கதர்றா, படாத பாடுபடுறேன் ரட்சிக்கணும்னு சொல்றா. அப்பதான் அவர் சொல்றா, திருப்பார்கடலுக்கு போகலாம் அழைச்சிட்டு போயினா சத்ரகத்வா ஜெகநாதம் தேவதேவம் ரிஷாகபி புருஷம் புருஷ சூக்தேன உபதஸ்த சமாஹிதகன் அவ்வளவு வழக்கா. அதன் பிறகுதான் பகவானே அவதாரம் வந்து அவன் ரசிச்சான் அப்படின்னு காண கிடைக்கிற அம்பரீஷ் சக்கரவர்த்தி மாதிரி இவர் என்ன ஜடா முடியல முடி எடுத்து போடுறா என்ன அழிக்கிறாரா பாத்துறேன் ஒரு கை நிக்கல அவன் பாதி நீதானமா ஹரி 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 புலமைதான். அவர் எல்லா லோகத்தையும் துரத்துறது சிவசன சக்கரம் ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி அது வரைக்கும் நிதானமா ஹரி 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 ஹரி. கோபப்படுறது துருபாசருடைய சுவாவம், நிதானமா இருக்கிறது அம்பரீஷனுடைய சுவாவம். அந்த மாதிரி சுவாவம் அந்த நிதானம் பொறுமை, நிஜமாவே அந்த பொறுமையோடு இருக்கணும். எந்த சமயத்திலும் நிதானத்தை விட்டுடக்கூடாது. ராதிகா போல பகவான் அந்தர்தானமே ஆன பிறகு கூட இதுக்கடி அதனால சும்மா அழுது புலம்புறத காரணம் பஜனை பண்ணலாம். பிரபு தானா வருவான்னு இருந்தாலே சுவாவம் பிரேமஸ்வரூபின் மாட்ட மாத்திக்கவே மாட்டான்.
மாத்திக்கவே மாட்டா. சீதாபிராஜி ஆஞ்சநேய மூர்த்தி கிழிக்கணும், அஞ்சம் அன்னம் படுத்தது, அஞ்சம் படுத்தணும், அன்னம் படாத பாடுபடணும், அறுக்கிறது அடிக்கிறது இடிக்கிறது வடிக்கிறது கடிக்கிறது படாத பாடுபடுறது. அந்த மாதிரி இந்த ரோஷத்துக்கு நான் படாத பாடுபடுத்துறேன். அடைய பிளவங்கவ அது வரைக்கும் வானரோத்தமா அப்படின்னு சொல்லி பிளவன் யார குரங்கு புத்தி இப்படிதானா? ராமனுக்கு கோபம் வந்தா நான் சமாதானப்படுத்துவேன், நானும் கோபப்பட்டா நை சமாதானப்படுத்துவேன்னு பார்த்த குரங்கு புத்தியை காசு தொலைச்சுட்டி. யாரிடத்துல குத்தம் இல்ல, யாரிடத்துல குத்தம் இல்ல, காரியம் கருணமாரியேன. உத்தமமானவர்கள் கருணையை தான் பண்ணணும், தெரிஞ்சுதா? பாவம் எல்லாம் விட்டுடும். ராவணன் படித்து தொலைச்சான்றதுக்காக என்ன படுத்தினான், அவளுக்கு என்ன என்னால ஆசையா? ஒரு மன்னம் கட்டியும் கிடையாது. என்ன ஆச்சரியம்னா ஸ்ரீதரைக்கும் அதே அனுகிரகம், தன்னை கஷ்டப்படுத்தின ராட்சசிகளுக்கும் அதே அனுகிரகம். சீதாபிராஜிய சுபாவம் வேண்டாம். இந்த சுபாவம்னா பூமியோட சம்பந்தப்பட்டது, பூமியிலேந்து வந்ததுனால நிதானமே சுபாவம். அத்தனை பெரிய ராட்சச கூட்டம், அத்தனை பெரிய மாணவ கூட்டம் இதான். எதிர்க்க ராமன் சொல்றான், அடி என்ன பார்த்தா எனக்கு பிடிக்கல, இவ்வளவு நாள் இன்னொருத்தனுடைய அரண்மனை உட்கார்ந்து இருந்த கண்வழிக்காரனுக்கு தீபத்தை கண்டா ஆகாதது போல ஒன்ன கண்டா எனக்கு ஆகல, ஏதோ என் தீபத்தை காரணங்கிறதுக்காக உன்னை மீறி விட்டேன், அவ்வளவுதானே ஒழிய உனக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது, உனக்கு என்ன தோன்றதோ என்னவா போய்க்கொண்டேன். அப்ப உடனே தாயா அவ்வளவு அழகா அக்னியில இறங்கினாலும் உனக்காக 8 மாசம் உட்காந்து தொலைச்சேனே, 10 மாசம் ராமா ராமா கிளம்பிட்டு இருந்தேனே, எங்க ஆட்டுக்காரர் சிரேஷ்டம்னு சொல்லி தொலைச்சேனே, உன்னை கட்டினு நான் என்ன புதத்தை கண்டேன்னு ஒரு வார்த்தை பேசுறேன். அதுக்கு என்ன அக்னியில தானே இறங்கினா போச்சு இறங்கினா. அதுவும் யாரு, ஏதோ ராமன் தனியா அந்த புறத்தை நின்று எனக்கு சந்தேகம் இருக்குடி, இறங்கி காட்டுடினாலும் நியாயம். வானர கூட்டம், எந்த விதமான தர்மம் தெரியாத ராட்சச கூட்டம், அதுக்கு நடுவில் 30 கோடி தேவர்கள் பார்க்க எல்லாரும் ராவண வதம் ஆயிடுத்துன்னு வெற்றி கழிப்புல ஆனந்தத்தை மயங்கி கிடக்கிற சமயத்துல பகவான் ராமன் சீதை இந்த பாடு பெருத்தான். அப்ப கூட சீதை அக்னியில இறங்கி தான் பரிசுத்தமானவள் நிரூபணம் பண்ணாலே சீ போ, உனக்காக இப்படி நாள் இருந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு போகல. அதே மாதிரி ஒரு வண்ணான் சொன்னான்றதையா கொண்டு விட்டா கூட சரி, இதுவும் நல்லதுதானே. கிளம்புறேன்னு கிளம்பின ஒரு இடத்துல கூட ராமனை கேவலமா பேசினான்னு இல்ல, அவ்வளவு சிரேஷ்டம் வசதி அல்ல, நிதானம் ரொம்ப இருக்கணும், எந்த இடத்தை விடக்கூடாது. நிஜம் மாதிரி ஒவ்வொரு நாளும் பூமியில நடக்கிறோம், கோபம் வந்தா வீசி அடிப்போம், கோபம் வந்தா உடப்போம், அப்போதும் பூமி சரிப்பாம அடிக்கிறோம் அப்படின்னு இருக்கு. இந்த குழந்தைகள்லாம் சமயத்தை கோபம் வந்தா அம்மா போட்டு அடி அடி அடிக்கும், சமயத்தை நமக்கே சிரிப்பு வரும் அடிக்காதுன்னு சொல்லுவோம், நம்மளுக்கு திரும்பி மொட்டிடுவோம், நீயா நானா பார்ப்போம். அதெல்லாம் வந்து பாத்துருக்கேன், குழந்தை ஆசைப்பட்டு ஏதோ குஷியில கடிச்சு கடிச்சு நானும் உன்னை கடிக்கிறேன், அப்புறம் உனக்கு திரும்பி கடிச்சேன், அது ஏதோ ஆசை கடிச்சு விடுக்க பரவாயில்ல, இனிமேல் கடிக்கப்படாதுன்னு சொல்லி விடுக்க மாட்டேன், என்ன கடிச்ச இல்ல உனக்கு வலிச்சாதான் உனக்கு ஒரு கடி கட்டு உண்டு, உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி இல்லையா பூமா, அது வாட்டி கேட்கா பூமா தெரியும். ஒரு ரிஷி, ஒரு ஞானி, பக்தன், பகவான திடமா நம்புறவன், அந்த பாட்டுக்கு என்ன நடந்தாலும் எல்லாம் எதிர்ச்சையா தெய்வ சங்கல்பம், எதிர்ச்சையா அவ்வளவுதான் நடக்கிறதா, எதிர்ச்சையா அம்பு படிக்கல விழுந்தமா, இதுவும் எதிர்ச்சியா விழுந்தாரு கிருஷ்ண பிதாமகர். ஏண்டா கிருஷ்ண அவ்வளவு நாமதம் பண்ணேனே, கடைசியில அம்பு படிக்கல விளை வச்சுட்டியே, ஒரு சிகண்டிய முன்னாடி நிக்க வச்சு ஏமாத்தி தள்ளிட்டியே, ஒரு வார்த்தை சொல்லு எதிர்ச்சையா, எதிர்ச்சையா தெய்வம் வந்து கொடுத்து சகசமாக சொல்றேன்டாப்பா, இவ்வளவு நாள் சொல்ல முடியல, இப்ப சொல்ல சொல்றீங்க, இப்பதான் உனக்கு ஒழுங்கா சொல்ல சரி சொல்றேன். எல்லா தர்மத்தையும் சொன்னாருன்னா இந்த விழுந்த பொழுது கூட நிதானத்தை அடக்கல். அப்ப கூட அப்பா உத்தராயணம் வந்துடுத்து கிளம்பட்டுமா, நீ நிக்கிறியா உன்னை பார்த்துட்டு போறேன்னு இருந்தார். அந்த நிதானம் அவ்வளவு சிரேஷ்டம், ஒரு இடத்துல கூட தன் நிதானத்தை அடக்கவே இல்லை பீஷ்ம பிதாமக. இந்த மாதிரி இருக்கணும் பூமி இடத்திலிருந்து நான் கத்துண்ட பாடம் அவாவா விதவிதமா இருக்கா அப்படின்னா அவாவாளுடைய புண்ணிய பிராரப்த விசேஷங்கள். சிங்கம் ஏன் சிங்கமா இருக்கு, அதே சமதா இருக்கப்படாதா அப்படின்னா அதனுடைய பிராரப்தம் அத்தை சென்று அங்கே இருக்கு. அதே சிங்கமே சமயத்தை ரொம்ப சமத்தா இருக்கு, நாய்க்குட்டியோட விளையாடுன்னு இதுக்கும் அதுக்கும் ஏதோ பிராரப்தம் இருக்கு. சமயத்தை பார்த்தா ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட வஸ்துக்கள்லாம் கூட சமயத்தையும் ஆச்சரியமா காமிப்பா, நாய் வந்து குரங்க வளர்க்கறது, பரங்க வந்து பசுக்குட்டியை வளர்க்கறதா காமிச்சிடும் அப்படின்னா பிராரப்தம் வேற ஒண்ணும் கிடையாது. ஆஹா இந்த ஆச்சரியம் எவ்வளவு விசேஷம் பார்த்துக்கலாம், நம்ம கொண்டாடுறது ஒண்ணும் இல்லை. 4 மாசம் ஆயிடுச்சு குழந்தை கூப்பிடுறதுக்கிறதா அதுக்கு சுபாவம் அது. 6 மாசம் ஆயிடுச்சு, 7 மாசம் ஆகுது, 8 மாசம் ஆயிடுது, தவறது நடக்கிறது பேசுறதுன்னா பிராரப்தம் இப்படி நடக்கும். அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே எதிர்ச்சையா, எல்லாமே அகநாதனுடைய சுவாவம் புண்ணிய பிராரப்தத்துல வசப்பட்டு கடக்கிறது. பூதனை வந்தா கிருஷ்ணனுக்கு வசப்பால் கொடுத்தாலும் புண்ணிய பிராரப்தத்துல மாட்டின்று கிடக்கிறா. அதனால அப்படி கம்சன் அப்படி ராவணன் கும்பகர்ணன் சிசுபாலன் சந்தவக்ரன் இரண்யாட்சன் இரண்ய கசிபு இத்தனை பேரையும் பூதேவி சமந்தா. ஏன்னு கேட்டா ஜெய விஜயா பிராரப்த வசத்தினாலே ராட்சசால குறைக்கிறார். அதாலே திரும்பி பகவானுடைய திருவடி அடைஞ்சுட்டா. ஆஹா நான் இரண்டு ஆசனா இருக்கான் அப்படின்னு அவன் நினைக்கிற. சரி அவளுடைய புண்ணிய பிராரதம் அவள் இருக்கா, என்னுடைய இது நான் அப்படி இருக்கேன். அதனதனுடைய தர்மத்தின்படி அது இருக்கு. மாமரம் மாமரமா இருக்கிறதும் தென்னமரம் தேங்காய் காய்க்கிறதும் எல்லாம் பிராரப்த புண்ணிய பாப நஷ்டமா இருக்கு. அதனால எது எல்லாமே புண்ணிய பிராரப்தத்துல மாட்டிண்டு கிடக்க தேவி ஏஷாம் குணமயி மம மாயா சுரத்தேயான்னு மாட்டிண்டு கிடக்கிறது. இதுல நான் புலம்பரத்துக்கு என்ன இருக்கு? இதுதான் இவா இருக்காளே, இப்படிதான் இருக்கலாமோ, கை முத்தி போயிடுது, இதெல்லாம் நின்னா இல்ல, பயங்கரமா இருக்கு, அடி வைத்து கலக்கிறது, இத சொல்றத காட்டிலும் இது இப்படிதான் இருக்கும். நீங்க நாம ஜபம் பண்ணும் பூதேவி மாதிரி உங்க ஸ்திதியில இருந்தோ, உங்க நிதானத்துல இருந்தோ, நீங்க பாட்டுக்கு நாம ஜபம் பண்ணுங்கோ. இதுதான் பூமி நிலத்துல இருந்து கத்துக்க வேண்டியதான. எத்தனையோ யுத்தம் நடக்கிறது, பாத்துட்டு தான் இருக்க, எத்தனையோ இடத்துல பாம்பு போட்டு வெடிக்கிறா, எத்தனையோ பேர் பாம்பு டெஸ்ட் பண்றேன்னு போட்டு பாம்பு போட்டு வெடிக்கிறா, ராக்கெட் எல்லாம் விடுறா. அவ பாட்டுக்கு தேமேன்னு தானே இருக்க. எந்த விடத்திலையும் அதன் நிதானத்தை இழக்கவே இல்லை. நிலக்கரி வேணும்னு பள்ள வைப்போம், பெட்ரோல் வேணும்னு அழகா தோன்றோம், ஜலம் வேணும்னு அழகா போர் போடுறோம், தங்கம் வேணும்னு வெட்டி எடுக்கிறோம், நல்ல ஓடாளம் வேணும்னு உழறோம். இத்தனை பண்ணாலும் அவளுடைய சுபாவம் இன்னமும் மாறது. ஒவ்வொருத்தரும் அவளுக்கு என்ன தேவையோ அதற்கேட்டா மாறி பூமியை உபயோகப்படுத்திக்கிறார். அதுக்காக பூமி இவா என்ன உபயோகப்படுத்திக்கிறாளே, இவா என் மேல மலமூத்திர விசர்ஜனம் பண்றாளே, என்ன அக்கிரமோ, இவாளுக்கு நான் தானே சாப்பாடு கொடுக்கறேன், என் மேலேயே மலமூத்திர விசர்ஜனம் பண்ணி தொலைகிறாளே. நினைக்கிறதே நிஜமா எந்த பூமியை அவ்வளவு அழகா கொண்டாடுறோமோ, எந்த பூமி ஆதாரம் கொடுக்கறதோ, எந்த பூமி நம்ம ரசிச்சுட்டு இருக்கோ, அந்த பூமி மேலதான் மலமூத்த விசர்ஜனம் பண்றோம். அது சுபாவம் மாறிடுதா, மலமூத்த விசர்ஜனம் பண்றதுனால பூமி ஒண்ணு கெட்டு போகப்படாது, அதோட அப்படியேதானே இருக்கு. அந்த மாதிரி பூமியை போல ஒரு நிதானம் இருக்கணும். அவாவா பிராரப்த வசத்துக்கு ஏற்றா போல விதவிதமா வாழ்ந்துட்டு இருக்கா. எனக்கு என்ன அதனாலன்னு நம்ம பாட்டுக்கு பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது பூமி நடத்திலிருந்து நான் கத்துந்த பாடம் சொன்னது ஒரே ஒரு ஸ்லோகம் தான். பூமி இருந்து நான் கத்துந்த பாடம் தாப்பா, அவாவா பிராரப்த வசப்பட்டு கிடக்கிறா, ஆனாலும் பூமி தன்னுடைய இயல்பை மாத்திக்காம இருக்குன்னு சொன்னா. ஆனா அதுக்கு இத்தனை வியாக்கியானம் சொல்ல வேண்டியதுன்னா ரொம்ப பலமான ஒரு ஸ்லோகம். அந்த விதத்திலையும் பூமி தன் இயல்பை மாத்திக்காம இருக்கணும். அந்த நிதானம், அந்த ஸ்திதி, சுவாவம், பக்தி, தியானம், சரணாகதி, இதுலயே இருக்க பூதேவி அது போல இருக்கா. இந்த பூமி இடத்திலிருந்து நான் கத்துண்ட பாடம் அவர் சொல்லும்போது 24 குருமார்கள் அப்படின்னு சொல்றார். என்ன ஆச்சரியம்னா அவருக்கு தெரியாமலே நடுநுள்ள சில குருமார்கள்லாம் வந்துடுவார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் சொன்ன கணக்கு பார்த்தா 24 தான் வருது. ஆனா முதல்ல சொல்லும்போது 24 கணக்கு சொல்றாரு. ஆனா சொல்லும்போது நடுநடுவும் அங்கங்க புதுசு புதுசா ஏதான ஒன்று சேர்த்தே சொல்லிடுறாரு. அதாவது எல்லா விஷயங்களையும் அவர் பார்த்திருக்கா, 24 பிராதான்யமா எடுத்துருக்காரு. முதல்ல பூமியை பத்தி சொன்னா அடுத்த பார்த்தா வாயு தான் அவர் காண கிடைக்கிற முதல் சொல்லணும். பூமி ராபோன்னு சொல்லுமே அழகா வாயுத்தான் சொல்றாரு. பூமி வாயுன்னு சொல்றாரு, பிருத்வி வாயு ஆகாசகன்னு சொல்றாரு. ஆனா பூமியை சொல்லி முடிச்ச உடனே அதி விசேஷமா எல்லா விதத்திலையும் எல்லாருக்கும் உபயோகப்படும்படியா எல்லா விதமான விஷயங்களையும் அடுத்தவாளுக்காக வச்சுட்டு மல மாதிரி இருக்கணும்னு தெரிஞ்சுட்டேன். மரம் மாதிரி அடுத்தவா கஷ்டப்படுத்தினாலும் அவளுக்கு நல்லது பண்ணணும்ன்றத மரம் மாதிரி இருந்து கத்துக்கணும்னு சொல்ல ரொம்ப ரகசியம். அவதூத கீதையே சொன்ன ஆழ்ந்து படிச்சு பார்த்தோம்னா சின்ன சின்ன குருமார்கள் வரைக்கும் எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டு இருக்கா. முதல்ல பூமியை சொன்னா, அடுத்து மலைய சொல்றா. இந்த மலை எல்லாம் வச்சுட்டு இருக்கு, நிறைய மரம் இருக்கும், நிறைய என்னமோலாம் உண்டு, எல்லாமே அடுத்தவாளுக்கான தனக்குன்னு எதையும் வச்சுக்கிறது கிடையாது. அந்த மலை மாதிரி இருக்கணும். அதே மாதிரி மரம் பழம் எல்லாம் காய்க்கிறது, புஷ்பம் எல்லாம் பூக்கிறது, நிழல் தர்றதுன்னா அது வெயில்ல காஞ்சாலும் அடுத்த நாளுக்கு நிழல் கொடுக்கறது. அத மரத்துடைய சிஷ்யனா இருந்து கத்துக்கணும். மரத்துக்கே உக்காந்துருந்தா தான் அவ்வளவு அழகா நிறைய ஞானம் கிடைக்கும். பார்த்தா நம்ம முதற்கொண்டு புத்தர் வரைக்கும் எல்லாரும் மரத்துக்கே உட்காந்து ஞானம் தரஞ்சாமே காண கிடைக்க. ஏன்னா அது வெயில்ல காயறது, அது படாத பாடுபடுறது, அது மழையில நினைகிறது, அது கஷ்டப்பட்டு ஜலத்தெல்லாம் உறிஞ்சுக்கிறது, அதுவா பூ பூக்கிறது, அதுவா காய் காக்கிறது, அதுவா பழுக்கிறது, பிரயோஜனம் நமக்கு. அதுக்கு ஒரு பணம் சாப்பிடுறதில்லை. இத்தனை பணம் காய்ச்சிக்கானே நான் அண்ணாருக்கு அஞ்சு பணம் எங்கிட்ட கொடுன்னு சொல்றதுண்டு. அது மாதிரி அத்தனை வளர்த்து நமக்கு கொடுத்துடுறதானோ அந்த மாதிரி மரத்துடைய சிஷ்யனா இருந்து எல்லாரும் அந்த விஷயத்தை கத்துக்கணும். அதாவது பரோபகாரம் இதம் சரி. கிருஷ்ணனே சொன்ன ஸ்ரீமன் பாகவதத்துல அறிவொன்றும் இல்லாத ஆய்வுளத்து கூட்டத்தை கூட்டிட்டு பாருங்கடா, இந்த மரம் எல்லாம் எவ்வளவு சமத்தா இருக்கு, ஒரு வார்த்தை கேட்கறது இல்ல, மிஷின நிக்கிறியோன்னு 11 மாதம் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், எத்தனை நாள் நிக்கிறியோ அதுக்கெல்லாம் 1 மணி நேரம் பைசா கொடுத்துருந்தோம், 2 மணி நேரத்துக்கு இவ்வளவு பைசா, 10 மாசம் வார்த்தை பழம் காய்க்கிறேன்னா அதுக்கு எவ்வளவு பணம் தர, எவ்வளவு சம்பாதிக்கும், ஒரு டீல் பேசறது இல்ல. அது பாட்டுக்கு இருக்கு, அந்த வெட்டினாலும் கூட அது பாட்டுக்கு தெய்வம்னு இருக்கு. பார்த்தோம்னா சமயத்துல மரத்தெல்லாம் வெட்டுவான், பெரிய மரம் வந்தா வெட்டின் இருப்பான், கலகலையா வெட்டின் இருப்பான், ரொம்ப கலத்தி போச்சுன்னா அந்த மரத்துக்கு எதிரே படுத்துவான். ஐயோ அந்த வெட்டி போட்டவன அவன் கீழே படுத்துக்கணும், மேல போயிருந்து அவன் நாசம் பண்றேன், நானும் போகணும் அவனும் போகட்டும்னு நினைக்காது, அது நின்றுட்டு இருக்கும். அதெல்லாம் பகவான் சொல்றான் பகவத்துல, அறி ஒன்றும் இல்லாத ஆய்குளத்து ஜனங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி மரம் மாதிரி இருக்கணும்டா, அடுத்தவாளுக்கு உபகாரம் பண்ற மாதிரி இருக்கணும், எந்த விதத்திலையும் மமக்காரம் இல்லாம இருக்கணும், பரோபகாரமா இருக்கணும்னு சொன்னார். அங்க திரும்பவும் சொல்றாரு அவதூதர், மரம் மாதிரி இருந்து மரத்துக்கு சிஷ்யரா இருக்கணும் சொன்னாரு. சந்தர்ப்பங்கள்ல மரமா இருக்கவே உத்தமமா இருக்குன்னு தோணி போயிடுது. புளிய மரமா இருந்தா நம்மளோட உட்கார்ந்துருப்பார், ஒரு போதி மரமா இருந்தா புத்தர் உட்கார்ந்துருப்பார், காளிய காட்டு ஓரத்துல ஒரு கதம்ப மரமா இன்னைக்கு நின்றுதா பகவான் ஏறி குடிச்சுட்டுதான் இருக்கா. அவ்வளவு சேஷ்டம் கதம்ப மரமா இருந்ததுனாலதான் அவ்வளவு அழகா கோபிகளுடைய பக்தர் அபகரிச்சுட்டு பகவான் மரத்துல உட்கார்ந்தான். அப்படின்னா மரமா இருக்கிறதுனால சமயத்தை பிரயோஜனமா தான் இருக்கு. தம்பகமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேனி, செண்பகமாய் இருக்கும் நிலையுடையேன் ஆவேனு குலசேகர் ஆழ்வார் கூட புலம்புறார் அப்படின்னா அதுலயும் ஒரு பாடம் இருக்கு. அதனால மரமாவுடைய சிஷ்யமாய் சிஷ்யனா இருந்துண்டு சிஷ்யர்களா இருந்துண்டு மரத்துக்கிட்டே இருந்து பரோபகாரம்ன்ற ஒரு தர்மத்தை கத்துக்கணும், நான் அதை கத்துண்டேன். அடுத்து வாயு வச்சிருந்தார், வாயு அது பாட்டுக்கு சம்சாரம் பண்ணிண்டே இருக்கு, யாரும் அதை கட்டுப்படுத்த முடியறதில்லை. அது எதனாலையும் அதோடைய தன்மை மாறுறது இல்லை. அங்க துர்க்கந்தம் இருக்குன்னா அதோட துர்க்கந்தம் எடுத்துட்டு போகிறது, ஆனா அதனால வாயு ஒண்ணும் எந்த விதத்தையும் கட்டி போகிறது கிடையாது. சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு, எல்லாத்து மேலையும் அது பாடு வீசிட்டு இருக்கு. சிங்கம் மான் பெரிய ஞான சின்ன இருந்து மனுஷா வெயில் காலம் மழைக்காலம் பனிக்காலம் அதுதாட்டுக்கு இருக்கு. அது எந்த விதத்திலையும் மாடுதல் அடைகிறது, அதுதாட்டுக்கு அதனுடைய ஸ்திதியில ஆச்சரியமா இருக்கு. எல்லாமே பார்த்தோம்னா அதனுடைய ஸ்திதியில என்ன மாறாம இருக்கு, எந்த விதத்திலையும் எதையும் தன்னோட சேர்த்துக்கிறது இல்லை. நான் மரத்து மேல அவ்வளவு வீசிட்டு வந்திருக்கேன் பெருமையாவும், ஐயோ நான் பாம்பு மேல வீசினேனே அந்த துக்கமும் அதுக்கு இல்லை. ஆஹா இது மல்லிகை புஷ்பம் விசேஷம், நிறைய மனத்தை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு இருக்கு. அங்க மனம் இருக்கா சரியா சரி எடுத்துட்டு போறேன். அதே ஒரு சாக்கடை மேல வீசறோம் அங்க ஒரே நாடுறதா அதே எடுத்து அவ்வளவுதான், ஐயோ நான் சாக்கடை மேல எடுத்துட்டு போறேன்னு அந்த வருத்தமும் இல்லை. ஆ மல்லிகை புஷ்பத்தை எடுத்துட்டு போறேன், அந்த மனத்தை எடுத்துட்டு போறேன், அந்த துக்கமும் இல்லை, அந்த அகம்பாவும் இல்லை. அது பாட்டுக்கு சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கு, எல்லா பொருள்களுக்கும் அது சமமா இருக்கு. யார் யார் எப்படி அதை உபயோகப்படுத்தா அப்படி உபயோகப்படுத்தப்பட்டு பண்ணிட்டு இருக்க ஒழிய எந்த விதத்திலையும் அதனால பாதிப்படைகிறதில்லை. இது வாயு விடத்திலிருந்து நான் கத்துண்ட பாடம். வாயு அவ்வளவு சிரேஷ்டம், ஒரு சிங்க பூச்சை எடுத்துவிடுறது, பாம்பு பூச்சை எடுத்துவிடுறது, ஐயோ இது பாம்பு இது துஷ்ட ஜந்து அதனால இது இழுக்கப்படாது அப்படின்னு கட்டுப்படுத்திக்கிறது இல்லை. ஒரு பூதனை இருக்கா, ஒரு கம்சன் இருக்கா, இரண்யாட்சி இரண்ய கட்டிடு, ராவணன் கும்பகரணன் இத்தனை பேரும் இவ்வளவு தூரம் மூச்சு எழுத்து விட்டாலும் எல்லாருக்கும் அது பாடி போயிட்டு போயிட்டு வந்து எல்லா சரீரத்துக்குள்ளே அது போயிட்டு வரணும். இரண்யாட்சனோட சேர்ந்து நவரணும்னு கெட்டு போகிறதில்லை, அது பாட்டுக்கு இருக்கணும். இந்த மாதிரி இந்த வாயு போல நம்ம பாட்டுக்கு இருக்கணும், நம்முடைய தர்மத்தில இருக்கணும். எந்த விதத்திலையும் யாரும் நம்மளை பாதிக்காம இருக்கணும், நம்மையும் யாரையும் பாதிக்காம இருக்கணும். ഇത് വായുവിടത്തിലുണ്ട്, നാഖത്തിൻ്റെതാണ് ഒരു പാഠം. ശരീരത്തിലെ ആത്മാ മാധ്യൻ്റെ ആളും അതിന് ഭക്തി പണി നിൽക്കാൻ ചെന്നു. നമ്മുടെ ആശ്ചര്യമാ പേശ്വരാ എല്ലാ വിധത്തിലെയും ഭക്തിയെയും ഭഗവത് ധ്യാനത്തെയും എടുത്തിക്കുക. സംഭേന ദൃശ്യതയെ അവിടെ എപ്പടി പ്രഹ്ലാദൻ സമ്പത്തുക്കുള്ള ദൈവത പാതാണ് അതേപോലെ ഇവരെല്ലാത്തുക്കുള്ളെയും ഇരുക്കൂടിയതാണ് ദൈവ രഹസ്യത്തെ പറക്കുക. വിഭൂതിയോഗത്തില് കൃഷ്ണൻ ചൊല്ലാ മാതിരി എല്ലാത്തിനും ആർക്കേണ്ട ആവശ്യം ബുദ്ധി ബുദ്ധിമതാമസ്മി തേജസ്മി നാമഹം വിരോധമാ ചൊല്ലാ ഇല്ലയോ അന്ധമാര് എല്ലാത്തുക്കുള്ളെയും അവനുടേ തന്മയിലും ഒന്ന് വിശേഷമാ പരിമലിച്ചു. അന്ത വിശേഷമാണ് ദൈവ ഗുണത്തെ ദൈവ സ്വഭാവത്തെ അവളംബിക്കരാറുണ്ട്, അതിലേണ്ട് ഗ്രഹിച്ചുകരാർ പരമാത്മതത്വത്തെ ഗ്രഹിച്ചുകരാർ അത് അനുഭവിക്കുക. ഭൂമിയെ ചെന്നാർ, മലയെ ചെന്നാർ, മരത്തെ ചെന്നാർ, വായുവെ ചെന്നാർ, ആകാശത്തെ ചെന്നാർ. ആകാശം അതുപാട് കിട്ടുന്നു, വായു സമയത്ത് രൊമ്പ വേഗമാ അടിക്കും, ദേഹക്കൂട്ടമെല്ലാം അടി തള്ളിവിടും, സമയത്ത് കാതേ ഇല്ലാമരു. എത് എപ്പടി ഇരുന്നാലും ആകാശം നിർമ്മലമാ ഇരിക്കും. ആകാശത്തെ ആരും കളങ്കപ്പെടുത്തേ മുടിക്കാതെ ഞാൻ വ്യക്തിയുടെ ആകാശം സ്പേസിനെതാണ് ചൊല്ലാറുള്ള എന്റെ വിധത്തിലെയും ധ്യാനാലെയും ഇനി വരക്കും വളക്ക മുടിയാമരു. ഇത് ഇവളവിധമാ അവിടെയും ചൊല്ലുംപടിയായില്ല അനിർവചനീയം വാർത്തകൾ നാളെ വിവരിക്ക മുടിയാന്നുള്ളവർക്ക് ആകാശം ഇരിക്കും. അത് ആകാശം എപ്പി ഇരിക്കോ അതുപോലെ ആത്മാ ഇരിക്കപ്പ. ഇന്ത്യ മേലെ ഭാരത ഭൂമി മേലെ ഒരു ആകാശം ഇരിക്കു, അമേരിക്ക മേലെ ഭാഗത്ത് ഒരു ആകാശം ഇരിക്കു. ആ ആകാശം എന്നോ ഉന്നേ ഒന്ന് ധാബാബാലയുടെ ഇടത്തിലേക്ക് പാർക്കുമ്പോൾ വിഘടതമാ തരിക്കുക. ഇവിടെ അത് കാലം വരെ ചെവ്വാനമാ ഇരിക്കു, വലിയ മേഘക്കുട്ടികൾ വെള്ളയാ ഇരിക്കു, ഒരേ മല പെയ്യ വന്ന കണ്ണങ്കരേലിന് ഇരിക്കു. സഹസൂരം മാറിനാലും നമുക്കെന്നാ തരികത് ആകാശം അതേ സ്ഥിതി അധികരിക്കും. അതുപോലെ ഇന്റെ ബാധിപ്പെല്ലാം ശരീരത്തിക്കുതാണ്, ഉള്ളിരിക്കുന്ന ആത്മാവിക്ക് കിടയ ശരീരത്തിക്കുന്ന എല്ലാവിധമായ ബാധിപ്പും ഉള്ളിരിക്കുന്ന ആത്മാവിക്ക് എന്റെ ബാധിപ്പും കിടയാതും ശരീരത്തെ വെട്ടി പോയാലും ആത്മാവ് വ്യക്തം മുടിയാതെ പാമ്പ് മോശമാ ഇരിക്കു ശരീരത്തിലെ വിഷം ഇരിക്കണം, അതിന്റെ ആത്മാവിലെ വിഷം കിടയാ. അവിടെ ആത്മാവിക്ക് തുടിയുടെ വിഷമേ കിടയാ, പരമപവിത്രമാ ഇരിക്കു. സിംഗം ഗർജിക്കരുത്, അത്ര ദൂരം ഭയങ്കരമാ ഇരിക്കു. അടിക്കരുത്, മാന അടിക്കരുത്, കടിക്കരുതെല്ലാം പറക്കണം സിംഗം. ആ അവരുടെ ആത്മാപരമാണ് അത്തേറ്റിന്റെ അങ്കേ കിടക്കരുതേ ഒഴിയ അതേ സിംഗമേ ഉത്തമമായ ഒരു ഭക്ത ശരീരത്തെ അടഞ്ചുടുക അപ്പൊ ആദ്യ ഭക്തി പണി അനുഭവിച്ചു. ഇത് പൂർവ്വ ജന്മത്തെ സിംഗമാ ഇരുന്നത്, അതിനാൽ എന്റെ ജന്മത്തിന് ഭക്തി വരാതെന്ന് ഒന്നും കിടയാണ്. ശരീരത്തിൽ ഏതാ മാറി ഗുരു അനുഗ്രഹത്തിൽ ഏതാ മാറി വിഗ്രഹമാണ് നമ്മൾ ആത്മ ജടഭരതരുടെ ആത്മാ അതല്ല രാജഋഷിയുടെ ശരീരത്തിൽ ഇരുന്നത്. അടുത്തുള്ള ഭാഗത്തുനിന്ന് അമ്മാണ്ട ഒരു ശരീരത്തിനെ മാടിന്റെ എടുത്തു. ആണോ അപ്പോഴും അതുപാട് ജടഭരതയില്ല ആത്മപവിത്രമായിരുന്നു. മൂന്നാമത് ജന്മാവില് ഒരു ബ്രാഹ്മണരുടെ പിള്ളയാണുണ്ട്, അപ്പോഴും തെളിഞ്ഞു വരുന്നത് ആ ജാഗ്രതയാർക്കണമെന്ന് മായ നമ്മളെ ബാധിക്കാതെ എവിടെ എന്തുക്കാ ആത്മപവിത്രമായിരുന്നു ഒരു മാറ്റരുത്ത മാറ്റിന്റെ അച്ചീറ്റി അപ്പൊ ആത്മാവർക്കൊന്നും എന്ത് വരുന്ന കേവലം വരില്ല. അന്ന മാതിരി ശരീരം എത്ര വിധമാണ് ബാധിപ്പറഞ്ഞാലും ആത്മാവർക്ക് ഒരു ബാധിപ്പില്ല. ഭീഷ്മ പിതാമഹ ശരീരം മുഴുക്ക അമ്പ് തുളച്ച് വീഴ്ന്നാലും ആത്മാവ് ഒരമ്പും തുളയ്ക്കില്ല. ഇവർ ശരീരത്തിലാണ് ഹണം വരുന്നത് വഴി ആത്മാവുടെ ഹണമില്ല, ആത്മാവുടെ ഹണമില്ലാത്തതിനാണ് സഹസ്രനാമം ചൊല്ല മുടിച്ചത്. അതിനാല് ഇന്റെ ആകാശം എപ്പടി നിർമ്മലമാ ഇതിനാളെയും ബാധിപ്പടയാൻ വരുക്കോ. അതുപോലെ ജീവാത്മാവും അത്ര സമ്പാർക്ക് എന്ത വിധത്തിലെയും ജീവാത്മാവിക്ക് എതനാളെയും ബാധിപ്പും ഇല്ല. ശരീരം കുഴഞ്ഞിരുന്നാലും ഇത് ആത്മാവ് ശരീരം വളർന്നെടുക്കും, ഇവ വയസ്സിക വന്നാലും അത് ആത്മാവ്. കോപത്തിലിരുന്നാലും ഗുണത്തോടെ ഇരുന്നാലും തൂങ്ങിണ്ടിരുന്നാലും മുഴിച്ചിട്ടിരുന്നാലും ഇത് ആത്മാ എപ്പോഴുമേ പവിത്രമാർക്ക് ദോഷങ്ങളെല്ലാം ശരീരത്തെ അവലംബിച്ച് കിടക്കുന്ന അസുരപ്പിള്ളയാരുന്നാലും പ്രഹ്ലാദനുടെ ആത്മ അഴക ഭക്തി പണ്ഡിത്തെ നരസിംഹമൂർത്തിയെ സ്തംഭേന ദൃശ്യതേന പാർത്തത് ജയവിജയർഹൻ തലക്കാതി മുനിവുകളെ തടുത്താർഹൽ രാവണൻ കുംഭകർണൻ ഇരണ്യാക്ഷൻ ഇരണ്യ കതിപു ശിശുബാലൻ തണ്ടവഗ്രൻ മൂന്ന് ജന്മ അസുര ശരീരത്തെ അടഞ്ചാർഹൻ அசுர சரீரத்தை அடைஞ்சார்கள், பகவானை துவேஷிச்சார்கள், பகவான் கையினாலேயே மரணம் சம்பவிச்சது. ஆனாலும் ஆத்மா என்னமோ தெய்வத்தை அடைஞ்சு விட்டா இல்லையா, நான் சரீரத்துக்கு தான் எல்லா பாதிப்பும் வந்தது, இந்த ஆத்மா திரும்பவும் தெய்வத்தை அடைஞ்சு. பூதனா, அகாசுரன், பகாசுரன், சகதாசுரன், கம்சன், இத்தனை பேருடைய ஆத்மாவும் கிருஷ்ணனுடைய சரீரத்துக்குள்ள நேரான் நுழைஞ்சது காண கிடைக்கிறது. ராஜசூய யாகத்துல சிசுபாலன் அப்பதான் அத்தனை பேருக்கு கத்திண்டே கிடக்கிறான், கேட்பா செவிடும் கீழ்மை வசதிகளே வையும்னு கிருஷ்ணன் அவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கான். பேசி முடிச்சா பகவான் சக்கரத்தை கொண்டு வதம் பண்ணான். ஆனா அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த அந்த சரீரத்தில் இருந்த அந்த ஆத்மா உடனே கிளம்பி கிருஷ்ணனுக்கு நுழைஞ்சிருச்சு. சரீரத்துல அந்த தோஷத்தை மாட்டின்றதுனால அவ்வளவு கேவலமா பேசிட்டு, ஆனாலும் பகவான் மதம் பண்ணி முடிச்ச உடனே அந்த சரீரத்தோட ஆத்மாவுக்கு சம்பந்தம் விட்டு போச்சு. உடனே அழகாக பகவானோட கலந்து ஆகாசம் பாதிப்படையவே இல்லை. எத்தனையோட ஆகாச விமானத்துல போறோம், ராக்கெட்டு போறோம், என்ன பண்ணாலும் அதுவாக இருக்கு, எந்த விதத்திலையும் அதை யாரும் பாதிக்கவே முடியாது. உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு தானே இருக்கா, ஆகாசம் எத்தனை விதமான கிரகங்கள் இருக்குன்னு யாருக்கும் தெரியல, அதனுடைய சிட்டி என்னன்னு புரியறது இல்லை. அது பாட்டுக்கு அந்த மாதிரி ஆத்மா அனிர்வசனீயம், ஆச்சரியவத்பதி கஷ்டீரேனம்னு யாரோ ஒரு ஆச்சரியமா பேசுறா, யாரோ ஒரு ஆச்சரியமா வர்ணிக்கிறா, யாரோ ஒரு ஆச்சரியமா கேட்கறான், யாரோ ஒரு ஆச்சரியமா பாக்கிறா, மற்றவர்களுக்கெல்லாம் ஒன்னும் புரியவில்லை. தொடுவானம் நிஜமாவே தொடவே முடியாது. தொடுவானம்ன்ற வார்த்தைக்கும் நிஜமாவே அர்த்தத்துக்கு சம்மந்தமே கிடையாது, தொடவே முடியாது, அதுக்கு முடிவே கிடையாது. தூரத்தை பார்த்தா கடலும் இதுவும் அப்படியே ஒன்னா ஒட்டிண்டு கிடக்கிற மாதிரி இருக்கு. ஆத்மாவோட சரீரம் மாட்டிந்து கிடக்கிற மாதிரி இருக்கு, சரீரத்தோட ஆத்மா கலந்து கிடக்கிற மாதிரி இருக்கே ஒழிய சம்பந்தம் இல்லாமத்தான் இருக்கு. தொடுவான மாதிரிதான் சரீரத்தை இருக்கு இருக்கு இருக்கு, ஆனா இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த ஆத்மா, எப்படி ஆகாசம் எதனாலையும் பாதிப்படையாம இருக்கோ அதுபோல இந்த ஆத்மாவும் இருக்குப்பா, அதனால எதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை, நான் ஆத்மா. எல்லாரும் என் சரீரத்தை தான் பாதிக்க முடியும், நாலு பேர் அடிச்சாலும் சரீரத்தை தான் அடிக்க முடியும், நாலு பேர் கேவலப்படுத்தினாலும் சரீரத்தை தான் கேவலப்படுத்த முடியும், நாலு பேர் உதாசீனப்படுத்தினாலும் சரீரத்தை தான் உதாசீனப்படுத்த முடியும், தண்டனை கொடுத்தாலும் சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஆகாசத்தை யாரும் பாதிக்க முடியாத மாதிரி ஆத்மாவை பாதிக்க முடியாது. அந்த ஆத்மா தான் நம்ம எல்லாருமே. அதனால ஐயோ மழைக்காலம், ஐயோ வெயில் காலம் அப்படின்னு புலம்ப வேண்டாம். எல்லாம் சரீரத்துல சீதோஷ சமதுக்கதாக ஆகமா பாயினோ அனித்யாக தாந்திக்கிறது. சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் மானம் அவமானம் குழப்பம் பாரம் பயம் தூக்கம் கலப்பு எல்லாம் சரீரம் அதோட சம்பந்தப்பட்ட மனசுக்கு தானே, ஆத்மாவுக்கு இல்லை. எந்த விதத்திலையும் ஆத்மாவுக்கு நஷ்டம்ன்றது கிடையாது. இந்த ஆத்மா கூட பரமாத்மா உந்தன்னொரு உறவே நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. சபரது தபது வந்தால் ராஜரிஷியா இருக்கும் சரீரத்தை விட்டு தொலைச்சுட்டா, மான் இடத்த மாட்டின்றார், மான் சரீரத்தை மாட்டின்றார், அதனால் அச்சோ இந்த சரீரத்தில் இருக்கும் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை பரமாத்மா இல்லை. அப்பொழுது நீ ஆத்மா பூர்வ ஜென்மத்தை இந்த மாதிரி சரீரத்தை இருந்த, மான் சரீரத்தை பார்த்து மாட்டின்னு விட்டு திரும்பதுனால இப்படி இருக்க, இப்பொழுதுதான் ஜாகிரதையாருன்னு அந்த ஆத்மாவுக்கு அதுக்குள்ள அந்தரியாமையா இருக்கா பரமாத்மா புரிய வைக்க, ஓஹோ இந்த மான் குடுத்தோட சேர்ந்து இன்னும் மாட்டிக்கப்படாம ஒதுங்கி ஒதுக்கி வந்த. திரும்பியும் ஜடபரதரா பிறந்த சமயத்திலையும் ஜாகிரதா ரெண்டு ஜென்மா ஏமாந்து போயிட்ட பயல, மூணு ஜென்மாவிலையும் முந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. இந்த ஆத்மாவோட பரமாத்மா பிடிச்சு பிடிச்சு ஓடி வந்து ஓடி வந்து ஞாபகப்படுத்திட்டு அதையே ஞாபகம் வச்சுட்டா, தனக்கு சரீரம் பிராதான்யம் இல்ல, நான் இன்னாருடைய பிள்ளை, இத்தனாவது பிள்ளை, இவாள் தான் என்ன கேவலப்படுத்துறா, என்ன ஜடம்னு சொல்றா, வைத்தியம்னு சொல்றா, மூடம்னு சொல்றா, புட்டான்னு சொல்றா, தண்டம்னு சொல்றா, ஒன்னும் நினைக்கல, நான் பரமாத்மாவுடைய குழந்தை, நான் ஆத்மா, சரீரத்தை பார்த்துதான் ஒரு ஜென்மால ஏமாந்து போயிட்டேன், திரும்ப ஏமாறப்படாது, நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மா, இதே சிந்தனை இருந்தே தப்பிச்சான். இந்த சிந்தனையை ஒட்டு ஓட்டு, நான் இன்னாருடைய பிள்ளை, இன்னாருக்கு அண்ணா, இன்னாருக்கு தம்பி, இன்னாருடைய கணவன், இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய குழந்தை, இந்த குலம், இந்த கோத்திரம், இத்தனை வயசு, இந்த ரூபம், ஆண் பெண், இந்த ஊரு, இந்த பாஷை, இவ்வளவு பணம், இத்தனை வித்திய, இத்தனை அவமானம், இத்தனை நல்லதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன்னா சாந்தி இல்லை. ராத்திரி படுத்துக்கும் பொழுது நான் ஆத்மா, பரமாத்மாவுக்கு அடிமைப்பட்ட ஒரு வஸ்து நினைச்சு பாருங்க, நிம்மதியா இருக்கும். என்னோட பேர் இது, என்னோட ஊர் இது, என் பாஷை இது, இத்தனை பேருக்கு என்ன தெரியும், இத்தனை பேர் அவமானப்படுத்திருக்கா, இத்தனை பேர் என்ன கஷ்டப்படுத்திருக்கா, இது நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் சத்தியமா நிம்மதி இல்லை. இதெல்லாம் சரீர சம்பந்தப்பட்டதுக்கு எத்தனையோ ஜென்மா எவ்வளவு அவமானப்பட்டிருக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா, எத்தனையோ ஜென்மா எவ்வளவோ உங்களை கொண்டாடி இருக்கா ஞாபகம் இருக்கா, சின்ன வயசா இருக்கும்போது உங்களை பெத்த அம்மா அப்பாவே படுத்து தொலைகிறது பாலா போனது திருப்தி இருக்கா ஞாபகம் இருக்கா, அதெல்லாம் தெரியாதாலும் நிம்மதியா இருக்கும். அந்த மாதிரி சின்ன குழந்தை எதுவுமே பாதிக்கிறது நல்லா ஒரு மூணு நாலு வயசுக்கு ஒண்ணுமே தெரியாது நமக்கு, எத்தனையோ நம்மளை திட்டி இருக்கா படுத்து தொலைகிறது பாலா போன அடுத்த ராத்திரி எழுந்து உட்காந்து விளையாடி தொலைகளை அம்மாவே திட்டி இருப்பா, இப்ப திட்டினா என்ன பாத்து இப்படி சொல்லிட்டா திட்டுவோம் நம்ம கூட திட்டுவோம் என்ன பிரச்சனை சண்டை போடும், ஆனா சின்ன மண்டம் ஒண்ணும் தெரியறது இல்லையா, இந்த மனசு அப்படி இருக்கும் விகல்பம் இல்லாம மகாத்மா சரீரத்தை தானே தள்ளிட்டு பாருங்க, உங்க சரீரத்தை தள்ளிடுங்க சுக்கம், சரீரத்தை பிராதானியமா நீங்க பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் சொந்தவங்க ஒன்னு அகம்பாவம் இல்ல நம் உனக்கம், சரீரத்தை விட்டு தொலைச்சு விட்டுறாதுன்னா சரீரத்தை விடுறதுனா உடனே இறந்து போகணும் அர்த்தம் இல்ல, சரீர அபிமானத்தை விட தேகாத்மா அபிமானி அதை விட்டு ஆகாசம் போல என்ன ஆத்மா நிஜமாவே ஆகாசத்துக்கு எல்லை இல்லாத போல ஆத்மாவுக்கு எல்லையே கிடையாது, என்ன சைஸ் யாருமே சொல்ல அவ்வளவு சின்னது அத்தனை பெருசு, அதனால எப்படி ஆகாசம் எதனாலையும் பாதிப்பு அடைகிறது இல்லையோ அது போல ஆத்மா பாதிப்பு அடைகிறது இல்ல, அந்த ஆத்மா சரீரத்துல இருக்கு பாரத வசப்பட்டு அது நல்லா புரிஞ்சுப்பா ஆகாசம் மாதிரி எல்லாத்தையும் சாட்சியா பார்த்து நிற்கும், ஆகாசம் சாட்சியா பாக்குறது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு இருக்கு, பூமியில பெரிய சுனாமி வந்துருச்சு எல்லாம் அழுதலாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும், எல்லாரும் ஆகா ஓகோன்னு கொண்டாடினா அப்படியே தேவையேனு பார்த்துட்டு இருக்கும், எல்லாரும் ஒரே சண்டை போட்டுனாலும் தேவையேன்னு பார்த்துட்டு இருக்கும், எல்லாரும் சமாதானமா கையை குளிக்கிட்டு ஆகானா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும், ஒரு இடத்துலயும் அது அசர்றதே கிடையாது, இந்த ஆத்மா அந்த மாதிரி எதுக்கும் அசர்றதே கிடையாது, எல்லாம் மனசு அசர்றது இந்திரியம் அசர்றது புத்தி அசந்து போகக்கூடிய ஆத்மா எதுக்கும் அசர்றதே கிடையாது, அந்த ஆகாசம் எப்படி பாதிப்படையாம இருக்கோ அது போல ஆத்மா பாதிப்படையவில்லை, இது ஆகாசத்திலிருந்து நான் கத்துண்ட பாடம்னு சொன்ன, இந்த தத்துவங்கள் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்ட மாதிரி தோணுமே ஒழிய அதுவும் ஒரு மாயம், தெளிவா புரிஞ்சுக்க முடியும் சத்தையோட கேட்கலாம் புரியும், நீதி குருமார்கள் நாளை ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா சத்குரு மகாராஜ் கி சமஸ்த பாகவதங்களுக்கோ கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜீவன ஸ்மரணம் ஜய ஸ்ரீ ராதே கிருஷ்ண சத்சங்கி ஜய ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜய ஸ்ரீ பாரத் மாதா கீ ஜய.